إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد மனிதர்களாகிய எங்களுக்கு அல்லாஹு தஆலா பல வாழ்க்கைகளை அமைத்து தந்திருக்கிறார். அந்த வாழ்க்கையின் ஒரு கட்டம்தான் இந்த உலக வாழ்க்கை என்பது. இதற்கு முன்னால் நாங்கள் எங்களுடைய தாயின் கருவறைகளிலே வாழ்ந்திருக்கிறோம். இந்த உலக வாழ்க்கைக்கு பிறகு எங்களுக்கு இன்னும் ஒரு வாழ்க்கை, மன்னரை வாழ்க்கை என்ற ஒரு வாழ்க்கை இருக்கிறது. அந்த மன்னரை வாழ்க்கைக்கு பிறகு மறுமை வாழ்க்கை என்ற ஒரு வாழ்க்கையும் அல்லாஹு தஆலா தயார் செய்து வைத்திருக்கிறார். இப்படி பல்வேறு கட்ட வாழ்க்கைக்கு மத்தியிலே நாங்கள் வாழ்ந்து வருகிறோம். எனவே இந்த உலக வாழ்க்கை ஏன் எங்களுக்கு அல்லாஹு தஆலா சித்தப்படுத்தி வைத்திருக்கிறான் என்றால், எங்களுக்கென்று ஒரு வாழ்க்கை, நிரந்தரமான ஒரு வாழ்க்கை இருக்கிறது. அந்த வாழ்க்கையை சரியான முறையிலே தீர்மானிக்கக்கூடிய ஒரு களமாகத்தான் அல்லாஹு தஆலா இந்த உலக வாழ்க்கையை எங்களுக்கு ஏற்பாடு செய்திருக்கிறார். இந்த உலக வாழ்க்கைக்கும் அதே போன்று மன்னரை வாழ்க்கைக்கும் இடையே உள்ள ஒரு நிகழ்வுதான் மரணம் என்பது. அதே போன்று ஒருவருடைய தாயின் கருவறை வாழ்க்கைக்கும் இந்த உலக வாழ்க்கைக்கும் இடையிலே உள்ள நிகழ்வுதான் ஒரு மனிதனின் பிறப்பு என்பது. எனவே இந்த மரணத்திற்கு முன்னால், மரணம் என்ற ஒன்றை நாங்கள் அனுபவிப்பதற்கு முன்னால், இந்த உலக வாழ்க்கை எந்த ஒரு நோக்கத்திற்காக எங்களுக்கு அமைத்து தரப்பட்டிருக்கிறதோ அந்த நோக்கத்தை சரியான முறையிலே நிறைவேற்றியவர்களாக நாங்கள் ஒவ்வொருவரும் இருக்க வேண்டும். எனவே இந்த மரணம் என்று ஒன்று வந்துவிட்டால், அதற்கு பிறகு மறுமை வாழ்க்கைக்காக என்று ஒன்று தேடுவது என்று கிடையாது. அத்தோடு எல்லா விடயங்களும் முடிவுக்கு வந்துவிடும், சகல அமல்களும் முடிவாகிவிடும், எல்லா இன்பங்களும் அது அதற்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டு அந்த இன்பங்களுக்கு ஒரு இறுதி முடிவு கிடைத்துவிடும். எனவே மரணம் என்று ஒன்று வந்ததற்கு பிறகு மறுமை வாழ்க்கை, மன்னரை வாழ்க்கை, அதிலே உள்ள லாபங்கள், அதிலே உள்ள நஷ்டங்கள், கஷ்டங்கள், இவைகளை கண்டதற்கு பிறகு அல்லாஹ்விடத்திலே நாங்கள் ஒரு வாய்ப்பு கேட்டால் அந்த வாய்ப்பு எங்களுக்கு கொடுக்கப்படாது. அதற்குரிய எந்த ஒரு சந்தர்ப்பமும் எங்களுக்கு கொடுக்கப்படாது. எனவே அவ்வாறான ஒரு சூழ்நிலை வருவதற்கு முன்னால் நாங்கள் எங்களை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். அதற்காக இந்த மரணத்தை நாங்கள் அடிக்கடி ஞாபகப்படுத்திக் கொள்ள வேண்டும். ஒவ்வொரு கட்டத்திலும் ஒவ்வொரு நேரத்திலும் இந்த மரணத்தை பற்றி நாங்கள் சிந்திக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அதேபோல் உலகத்திலே நாங்கள் பார்க்கிறோம், பல்வேறு விதமான மரணங்கள் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன. எங்களுடைய கண் முன்னால் எங்களுக்கு மிகவும் அறிமுகமானவர்கள், எங்களுக்கு தெரிந்தவர்கள், இளம் வயதினர்கள், அதே போன்று வயோதிபர்கள், அதே போன்று எவ்வளவோ ஒரு வசதி படைத்தவர்கள் எல்லாம் அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை முடித்து கொண்டு போய்கொண்டே இருக்கிறார். இந்த உலகத்தில் யாருமே நிரந்தரமாக இருந்ததில்லை. இந்த மரணத்திற்கு முன்னால் யார் தன்னை தயார்படுத்திக் கொள்கிறானோ அல்லாஹ்வினுடைய அந்த சந்திப்பை எதிர்பார்த்து, அவனுடைய விசாரணையை எதிர்பார்த்து, சுவனம் நரகத்தை எதிர்பார்த்து யார் தன்னுடைய வாழ்க்கையை சித்தப்படுத்திக் கொள்கிறானோ அவன்தான் ஒரு புத்திசாலி, அவன்தான் வெற்றி பெற்றவன். அப்படிப்பட்ட புத்திசாலிகளாக நாங்கள் இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அல்லாஹின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடிக்கடி இந்த மரணத்தை நீங்கள் ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்கள் என்ற ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கிறார். முஸ்னத் அகமது என்ற கிரந்தத்திலே 7925 இலக்கத்திலே வரக்கூடிய ஒரு செய்தி, அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அக்ஸிரு விக்ர ஹாதிமில் லஸ்ஸாத், எல்லா இன்பங்களையும் தகர்த்து எரியக்கூடிய அந்த இன்பங்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய அந்த மரணத்தை நீங்கள் ஞாபகப்படுத்துவதை அதிகப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார். எனவே இந்த மரணத்தை நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில ஞாபகப்படுத்திக் கொண்டே இருக்க வேண்டும். தம்பி எங்க போறீங்களா? இந்த மரணத்தை நாங்கள் அடிக்கடி ஞாபகப்படுத்திக் கொண்டே இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் எங்களால் நாங்கள் போய்கொண்டிருக்கக்கூடிய இந்த பயணம் சரிதானா, எங்களுடைய வாழ்க்கை அமைப்பு சரிதானா, இதிலே நான் ஏதாவது மாற்றத்தை கொண்டு வர வேண்டியிருக்கிறதா, இதே கணக்கிலே நான் போனால் அல்லாஹ்விடத்திலே நான் நல்ல ஒரு முகத்தோடு சந்திக்கலாமா என்ற ஒரு கேள்விக்கெல்லாம் அந்த மரணம்தான் சரியான விடையை தரப்போகிறது. அதை பற்றி ஒரு ஞாபகம்தான் எங்களுக்கு நல்லதொரு தெளிவை தரப்போகிறது. எனவே இந்த மரணத்தை பற்றி ஒரு நினைப்பும் ஞாபகமும் ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் சதா காலம் இருந்து கொண்டிருக்க வேண்டும். அதனை அவர் நினைத்துக் கொண்டிருக்க வேண்டும். நினைத்து நினைத்து ஒவ்வொரு செயலிலும் அவர் இறங்க வேண்டும். அது எதுவாகவும் இருக்கட்டும், ஒரு திருமணத்திலே இறங்குவதாக இருந்தாலும் சரி, ஒரு பெருநாளிலே ஒரு மனிதர் இறங்குவதாக இருந்தாலும் சரி, ஒரு வணக்க வழிபாட்டிலே ஒரு மனிதன் இறங்குவதாக இருந்தாலும் சரி, ஒரு பயணத்தை ஒரு மனிதன் மேற்கொள்வதாக இருந்தாலும் சரி, அந்த எல்லா கட்டங்களிலும் மரண சிந்தனை இருந்தால்தான் அந்த ஒவ்வொரு செயலையும் அந்த அமைப்புகள் சீராகும். குர்ஆன் ஹதீஸின் பிரகாரம் அல்லாஹுனுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அல்லாஹும் சொல்லி இருப்பதன் பிரகாரம் எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் அமைத்துக் கொண்டே போகலாம். மரணத்தை பொறுத்தவரையில் இன்று நாங்கள் இரண்டு விதமாக மனிதர்களுக்கு மத்தியிலே நிகழுவதை பார்க்கிறோம். சிலரை பொறுத்தவரையில் இந்த மரணம் திடீரென்று வந்து விடுகிறது. எந்த ஒரு முன்னறிவித்தலும் இல்லாமல், எந்த ஒரு சாடை சைக்கினையும் இல்லாமல், எதிர்பார்க்காத ஒரு நேரத்திலே, எதிர்பார்க்காத ஒரு அமைப்பிலே மரணம் வந்து விடுவதை நாங்கள் பார்க்கிறோம். இவைகள் திடீர் மரணங்கள். இதற்கு உதாரணமாக சொல்வதாக இருந்தால் வாகன விபத்திலே சிக்குவதை நாங்கள் சொல்லலாம். இது திடீர் மரணம். ஒரு மனிதன் நினைக்க முடியாது. ஒருவேளை அவன் தன்னுடைய வாகனத்தை ஒரு கண்ட்ரோலுக்குள் வைத்துக் கொண்டிருந்தாலும் அடுத்தவனின் வாகனத்தை இவனால் கட்டுப்படுத்த முடியாது. இவன் சரியான பயணத்தில் சரியான அமைப்பில் அந்த பாதையிலே பயணித்தாலும் அடுத்தவன் ஏதோ ஒரு கோலத்திலே அல்லாஹ்வுடைய விதிப்படி இவனை மரணிக்க செய்து விடுவான், இவனின் மீது முட்டி விடுவான். இவ்வாறான மரணம் திடீர் மரணங்களாக கருதப்படுகின்றன. அதே போன்று ஒருவர் அவருக்கு தெரியாமல் ஒரு விஷ ஜந்து தீண்டிவிட்டால், ஒரு பாம்பு கொட்டிவிட்டால் அவனுக்கு தெரியாது. அவன் ஏதோ குச்சி கழித்தது என்று நினைத்துக் கொள்வான், ஆனால் பாம்பு கொட்டியிருக்கும். அவனுடைய மரணம் திடீர் மரணமாக அமைந்துவிடும். சில இளைஞர்கள் என்ன செய்வார்கள், கூட்டாக சேர்ந்து கடலுக்கோ அல்லது ஆற்றுக்கோ குளிக்க செல்வார்கள். ஆனால் அதுதான் அவர்களுடைய கடைசி குளியலாக இருக்கும். சமீபத்திலே கூட இளைஞர்கள் ஒரு சிலர் செல்பி எடுத்தவர்களாக, தங்களுடைய வீடியோவை எடுத்தவர்களாக, வீடியோ அப்படியே செட் பண்ணி வைத்து விட்டு ஆற்றிலே இறங்கினார்கள். அந்த ஆற்றிலிருந்து அவர்களால் வெளியே வர முடியவில்லை, வீடியோ வேலை செய்து கொண்டே இருக்கிறது, அவர்கள் ஆற்றிலே மூழ்குகிறார்கள். அவர்களுடைய மரணத்தை அவர்கள் நேரடியாக பதிவு செய்த காட்சிகளை நாங்கள் பார்க்கிறோம். அதே போன்று ஒரு மனிதர் இருப்பார், திடீரென்று அவருக்கு ஒரு நோய் ஏற்படும், அவர் அந்த நோயினுடைய விபரீதத்தை அறிந்து கொள்ள மாட்டார், அது பயங்கர ஒரு நோயாக இருக்கும், அதிலே அவருடைய மரணம் ஏற்பட்டுவிடும். இவ்வாறான திடீர் மரணங்கள் ஏற்படுவதை நாங்கள் பார்க்கிறோம். இந்த திடீர் மரணங்களை பொறுத்தவரையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த திடீர் மரணங்கள் இறுதி காலத்தின் ஒரு அடையாளமாக சொன்னார்கள். மறுமையினால் நெருங்கு சென்ற பொழுது இந்த திடீர் மரணங்கள் ஏற்படும். இவ்வாறான அசம்பாவிதங்கள் ஏற்படும். ஒரு விமானம் விபத்துக்குள்ளானால் நூற்றுக்கணக்கான மனிதர்கள் மரணிப்பதை நாங்கள் பார்க்கிறோம். இவ்வாறான திடீர் மரணங்கள் மறுமையினால் நெருங்குகின்ற பொழுது நடப்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏற்கனவே சொல்லியிருந்தார்கள். சில வீடியோ பதிவுகள் வெளியாகி இருக்கின்றன. மைதானத்திலே ஒருவர், அதாவது கால்பந்து ஃபுட்பால் விளையாடி கொண்டிருக்கிறார், திடீரென்று அவருக்கு மரணம் வந்து விடுகிறது, பார்க்கிறோம். அதே போன்று ஒருவர் தொலைக்காட்சியிலே செய்தி வாசித்துக் கொண்டிருக்கிறார், வாசித்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த தருணத்திலே அவருடைய கண் மேலே போகிறது, அவர் மரணித்து விடுகிறார். அதே போன்று ஒருவர் ஒரு மேடையிலே உபதேசம் செய்து கொண்டிருக்கிறார், ஒரு பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிறார், அந்த பிரச்சாரத்தின் இடை நடுவிலேயே அவருடைய கண் மேலே போகிறது, அவர் உயிரை விட்டு விடுகிறார். ஒருவர் பேங்குக்கு வருகிறார், வங்கிக்கு வந்து தனக்கு பெற வேண்டிய தொகையை எழுதி கொடுக்கிறார், அந்த பேங்க் அந்த பொறுப்பாளர் அதனை வாங்கி தன்னுடைய கையிலே எடுத்து அந்த பணத்தை கொடுப்பதற்கிடையிலே அவருடைய உயிர் பிரிந்து விடுகிறது. இவ்வாறான காட்சிகள் எல்லாம் பதியப்பட்டு இன்று நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆனால் அந்த மரண சிந்தனை என்பது எங்களுக்கு வருவது கிடையாது. இந்த மரணத்தை பொறுத்தவரை இவ்வாறான திடீர் மரணங்களாக அது இருக்கும். அது மட்டுமில்லாமல் இந்த காலத்திலே இது இன்னும் அதிகமாக நடக்கும், இது சாத்தியமானது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏற்கனவே எங்களுக்கு இது சம்பந்தமாக சொல்லி இருக்கக்கூடிய விஷயங்கள். இன்னும் சில மரணங்கள் இருக்கின்றன, அவைகள் வயது முதிர்ந்ததன் காரணமாக வரக்கூடியவை. ஒரு 50 வயது தாண்டி விட்டால் அல்லது ஒரு 60 வயது தாண்டி விட்டால் அவர்கள் மரணத்தை எதிர்பார்க்கக்கூடிய ஒரு காலம். ஒருவருக்கு ஒரு நோய் பிடிக்கிறது, அந்த நோயினுடைய விபரீதத்தை பார்க்கிறார், சில காலங்களில் அவர் மரணித்து விட அந்த நோயை குணப்படுத்த முடியாது என்று ஒரு முன்னெச்சரிக்கை வரக்கூடிய ஒரு காலம். இவ்வாறான மரணங்களும் இருக்கின்றன, திடீர் மரணங்களும் இருக்கின்றன. ஆனால் இது யாருக்கு எவ்வாறான மரணம், எந்த இடத்திலே மரணம், எங்கு அவர்களுடைய உயிர் பிரியும் என்பதெல்லாம் யாருக்கும் தெரியாது. எந்த நேரத்திலே அவர்களுடைய உயிர் பிரியும், எந்த விபத்திலே பிரியும், இது எல்லாம் யாருக்கும் அல்லாஹு தஆலா அறிவிக்கவில்லை. அல்லாஹ் அதனை தீர்மானித்து வைத்திருக்கிறான். அல்லாஹ் அல் குர்ஆனிலே சொல்கிறான், சூரத்துல் வாக்கியா என்ற அத்தியாயத்தின் 60வது வசனத்திலே, நஹ்னு கத்தர்னா பைனக்குமுல் மௌத் வமா நஹ்னு பிமஸ்பூகீன், நாங்கள் தான் உங்களுக்கு மரணத்தை தீர்மானித்து வைத்திருக்கிறோம். உங்களுக்கு எப்படி இந்த மரணம் ஏற்பட வேண்டும், எப்படி அது நிகழ வேண்டும், எந்த வயதிலே அது நிகழ வேண்டும், எந்த நோயிலே அது நிகழ வேண்டும் என்கின்ற தீர்மானத்தை நாங்கள் தான் எடுத்திருக்கிறோம். வமா நஹ்னு பிமஸ்பூகீன், இந்த தீர்மானம் விஷயத்திலே மனிதர்களால் எங்களை ஜெயிக்க முடியாது, மனிதர்களால் எங்களை வெல்ல முடியாது என்று அல்லாஹு தஆலா சொல்கிறார். எப்படிப்பட்ட சிகிச்சை பார்த்தாலும் சரி, எப்படிப்பட்ட ஒரு உலகத்திலே பெயர் பெற்ற ஒரு ஆஸ்பத்திரியிலே அவரை அட்மிட் பண்ணினாலும் சரி, அவர்களால் அவரை காப்பாற்ற முடியாது. எனவே அந்த அளவு அல்லாஹு தஆலா இந்த மரணத்தை உறுதியான ஒன்றாக வைத்திருக்கிறார். இந்த மரணத்திற்கு அரபியிலே யக்கீன் என்று ஒரு பெயர் சொல்லப்படுகிறது. யக்கீன் என்றால் அதனுடைய சரியான அர்த்தம் உறுதியானது என்பதுதான் அர்த்தம். இந்த மரணத்திற்கு யக்கீன் என்ற ஒரு பெயர் சொல்லப்படுகிறது. காரணம் என்னவென்றால், இந்த யக்கீன் என்றாலே உறுதியானது, அதே போன்றுதான் இந்த மரணம் என்றாலே அது உறுதியானது என்பதற்காகத்தான் அதற்கு யக்கீன் என்ற ஒரு தனி பெயர் சொல்லப்படுகிறது. அதனால் தான் அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சொல்கிறான், வஅபுத் ரப்பக ஹத்தா யாதியக்கல் யக்கீன், உங்களுக்கு இந்த யக்கீன் உறுதியான இந்த மரணம் வருவதற்கு முன்னால் உங்களுடைய ரப்புக்கு நீங்கள் அடிபணியுங்கள், அவனுக்கு நீங்கள் கட்டுப்படுங்கள், அந்த மரணம் வரும் வரைக்கும் உங்களுடைய கட்டுப்பாடு அந்த அல்லாஹுக்கு இருக்கட்டும் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். ஒருவர் ஆரம்ப கட்டத்திலே இஸ்லாத்தை நுழைந்து விட்டு கடைசியிலே அவர் இஸ்லாத்தை விட்டு வெளியேறி போனால் மரணம் வரும் வரைக்கும் அவர் உறுதியாக இருந்தவர் பட்டியலிலே வரமாட்டார். அவர் இடையிலே கைவிட்டவர் அல்லது முரட்டந்தாங்கி சென்றவர், மதம் மாறி சென்றவர் என்ற ஒரு நிலைமைக்குத்தான் அவர் தள்ளப்படுவார். எனவே இந்த மரணத்திற்கு அரபியிலே யக்கீன் உறுதியானது என்ற ஒரு பெயர் சொல்லப்படுகிறது. இந்த மரணம் என்பதும் மிக மிக உறுதியானது, இதிலே கடுகளவும் சந்தேகமில்லை. ஆனால் எவ்வளவுதான் அது உறுதியாக இருந்தாலும் நாங்கள் அடிக்கடி மறக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருந்தால் இந்த மரணமாகத்தான் இருக்கும். பல நாட்களிலே இந்த மரணத்தை நாங்கள் நினைத்து கூட பார்க்காமல் எங்களுடைய நாட்கள் ஓடி இருக்கும். நாங்கள் மறக்கிறோம் என்பதற்காக அது உறுதியானது அல்ல என்ற ஒரு முடிவுக்கும் வர முடியாது. மரணம் உறுதியானது, அதே நேரம் அடிக்கடி ஷைத்தானால் மறக்கடிக்கப்படக்கூடியது. இதனால் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இதனை மறந்து விடாதீர்கள், இதனை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள், உங்களுடைய ஒவ்வொரு தொழுகையிலும் இந்த மரணம் உங்களுக்கு ஞாபகத்துக்கு வர வேண்டும், அப்பொழுதுதான் உங்களுடைய தொழுகை கூட சரியாக இருக்கும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய அளவுக்கு இந்த மரணம் எங்களுடைய மனதிலே மிக தெளிவாக உறுதியாக சரியாக அது இருக்க வேண்டும். அது சரியாக இருந்தால்தான் எங்களுடைய ஒவ்வொரு செயல்பாடுகளும் அது சீராக அமையும். அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே இந்த மரணம் எவ்வளவு உறுதியானது என்பதை மிக தெளிவாக சொல்கிறான். குல் நபியே நீங்கள் சொல்லுங்கள், இன்னல் மௌத் அல்லதி தஃபிர்ரூன மின்ஹு ஃபஇன்னஹு முலாகீகும், எந்த மரணத்தை கண்டு நீங்கள் அஞ்சி ஓடுகிறீர்களோ, எந்த மரணம் உங்களுக்கு இப்பொழுது பிடிக்கக்கூடாது என்பதற்காக வைத்தியம் செய்கிறீர்களோ, அதற்காக பாடுபடுகிறீர்களோ, அதற்காக வேண்டி கோடிக்கணக்கில் கூட உங்களிடத்திலே பணம் இருந்தால் செலவழிப்பதற்கு நீங்கள் தயாராக இருக்கிறீர்களோ, அந்த மரணம் எந்த நேரத்திலும் உங்களை வந்து அடைந்தே தீரும். ஃபஇன்னஹு முலாகீகும், நிச்சயமாக அந்த மரணம் உங்களை நேருக்கு நேராக வந்து சந்திக்கும் என்று சொல்லிவிட்டு அல்லாஹு தஆலா சொல்கிறான், ثم تردون الى عالم الغيب والشهاده, மரணம் வந்துவிட்டால், அது எங்களை வந்து அடைந்து விட்டால், அடுத்தது நாங்கள் போக வேண்டிய சன்னிதானம் அல்லாஹுடைய சன்னிதானம். அந்த அல்லாஹுடைய சன்னிதானத்தை பொறுத்தவரையில் அவனிடத்திலே ஒளிவு மறைவு என்று ஒன்றும் கிடையாது. அதைத்தான் அல்லாஹு தஆலா சொல்கிறான், ثم تردون الى عالم الغيب والشهاده, வெளிப்படையானவற்றையும் அதே போன்று மறைவானவற்றையும் துல்லியமாக அறியக்கூடிய அந்த அல்லாஹ்விடத்தில் நீங்கள் ஓட்டிச் செல்லப்படுவீர்கள். அதற்கு பிறகு நீங்கள் என்ன என்ன செய்து கொண்டிருந்தீர்கள், உங்களுடைய செயல்பாடுகள் என்ன, உங்களுடைய எண்ணங்கள் என்ன, உங்களுடைய நடவடிக்கைகள் என்ன, ஒரு செயல்பாடை எந்த எண்ணத்திலே நீங்கள் செய்தீர்கள், உங்களுடைய முழு தஸ்தாவேஜ்களும் அல்லாஹுடைய கையில இருக்கின்றன, அவைகள் எல்லாவற்றையும் உங்களுக்கு அவன் தெரிவிப்பான் என்று சூரத்துல் சஜிதா, சூரத்துல் ஜும்மா என்ற அத்தியாயத்தின் 8வது வசனத்திலே அல்லாஹு தஆலா சொல்கிறான். இந்த மரணம் என்பது உறுதியானது. ஒருவன் எவ்வளவுதான் பணம் படைத்தவனாக இருந்தாலும் சரி, இந்த உலகத்திலே கோடிக்கணக்கான சொத்துக்கு அவன் சொந்தக்காரனாக இருந்தாலும் சரி, அவனுடைய சொத்துகளால் இந்த மரணத்தை காப்பாற்ற முடியாது, அதனால் முடியாது. அதே போன்று ஒரு மனிதன் மிக பிரபலமான ஒரு வைத்தியராக இருப்பான், நல்ல ஒரு டாக்டர், பல பேருடைய உயிரை காப்பாற்றியவர் என்று பெயரை பெற்றிருப்பார் அந்த டாக்டர். ஆனால் அவருடைய உயிரை அவரால் காப்பாற்ற முடியாது, அவருடைய மரணத்தை அவரால் தடுத்து நிறுத்த முடியாது. ஒரு மனிதன் பெரிய ஒரு பதவியிலே இருப்பான், அவனை சுற்றி பல தொண்டர்கள் இருப்பார்கள், ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் இருப்பார்கள். ஒருவேளை இவன் மரணித்தால் கூட அவனுக்காக வேண்டி உயிரை கொடுக்கக்கூடிய அளவுக்கு பிரியமான தொண்டர்கள் அவருக்கு இருப்பார்கள். ஆனால் எத்தனை தொண்டர்கள் இருந்தாலும் இவனுடைய மரணத்தை அவர்களால் தடுத்து நிறுத்த முடியாது. மரணத்திற்கு பொறுப்பான வழக்குகளை இவரை நெருங்க விடாமல் இவரால் காப்பாற்ற முடியாது. இந்த தொண்டர்களால் எதுவுமே செய்ய முடியாது. ஒரு மனிதன் பெரிய சண்டியனாக இருப்பான், யாரை வேண்டுமென்றாலும் அவன் எதிர்த்து போராடக்கூடிய ஒரு தன்மையும் தைரியமும் துணிவும் அவனுக்கு இருக்கும். ஆனால் மரணத்துக்கு எதிராக அவனால் போராட முடியாது. இப்படி இந்த மரணம் பாரபட்சம் இல்லாமல், எந்த ஒரு ஒரு தாழ்வும் ஒரு சிக்கல்கள் இல்லாமல் அது எல்லோரையும் வந்து பிடித்தே தீரும். அதற்கு எல்லோரும் உள்ளாக வேண்டிய ஒரு சூழ்நிலை உருவாகும். இந்த மரணத்திற்கு நாங்கள் ஒவ்வொருவரும் தயாராக இருக்க வேண்டும், அதற்கு பயப்பட வேண்டும். இந்த மரணத்திற்கு தயாராக இருப்பது என்றால் என்ன, இதைத்தான் நாங்கள் சிந்திக்க வேண்டியிருக்கிறது. இந்த மரணம் வந்ததற்கு பிறகு தயாராகுவது என்று ஒன்று கிடையாது. ஆனால் அது வருவதற்கு முன்னால் ஒரு மனிதன் தயாராகிவிட வேண்டும். தயாராகுவது என்றால் அல்லாஹுக்கு அவன் அடிபணிய வேண்டும், அல்லாஹுக்கு கட்டுப்பட வேண்டும். அல்லாஹ் இதனை சொல்கிறானா அதனை நான் செய்வதற்கு தயாராக இருக்க வேண்டும். அல்லாஹ் ஒன்றை தடுக்கிறானா அதனை நான் என்னுடைய வாழ்க்கையிலே கொண்டு வராமல் இருக்க வேண்டும். அதே போன்று அவனுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதனை சொன்னார்களோ அதனை எங்களுடைய வாழ்க்கையிலே நடைமுறைக்கு கொண்டு வர வேண்டும், எதை செய்யாதீர்கள் தடுத்தார்களோ அதனை எங்களுடைய வாழ்க்கையிலே நினைத்து கூட பார்க்க கூடாது, யார் எங்களை கிண்டல் அடித்தாலும் நையாண்டி செய்தாலும் அது எங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. இதுதான் சுருக்கமாக சொல்வதென்றால் நாங்கள் மரணத்திற்கு தயாராகுவோம். இந்த ஒரு தயார் நிலைக்கு ஒரு மனிதன் வரவில்லை, அவன் அல்லாஹுக்கு கட்டுப்படவில்லை, அவன் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிமுறையை ஒரு மனிதன் எடுத்து நடக்கவில்லை என்று சொன்னால் அவன் தயாராகவில்லை. அவன் இதிலே பொடுபோக்கு செலுத்துகிறான் என்றால், கணக்கின்றி வாழ்கிறான் என்றால், அந்த ஹராம் விஷயத்திலே சர்வ சாதாரணமாக மீறுகின்றான் என்று சொன்னால், கூடாத விஷயங்களை மிக தெளிவாக ரொம்ப சந்தோஷத்தோடு அணுகுகின்றான் என்றால் அவன் இதற்கு தயாராகவில்லை. அவன் தயாராக வேண்டிய ஒரு சூழ்நிலையிலே இருக்கிறான், தன்னை தயார்படுத்த வேண்டிய ஒரு சூழ்நிலையிலே அவன் இருக்கிறான், தன்னுடைய மரணத்தை பற்றி சிந்திக்க வேண்டிய கட்டத்திலே அவன் இருக்கிறான், மரணையை பற்றி ஒரு கணம் யோசிக்க வேண்டிய ஒரு நிலைமையிலே அவன் இருக்கிறான். எனவே இந்த தயார் நிலைக்கு ஒவ்வொருவரும் மாற வேண்டும். நாங்கள் ஒவ்வொருவரும் அதற்காக சிந்திக்க வேண்டும், அதற்காக நாங்கள் பாடுபட வேண்டும், அதற்காக எங்களுடைய காலங்களையும் நேரங்களையும் ஒதுக்க வேண்டும். அந்த கட்டுப்பாட்டிற்குள்ளே நாங்கள் வந்துவிட்டால் இந்த உலகத்திலும் நாங்கள் உயர்ந்தவர்கள், அதே போன்று மறுமையிலும் நாங்கள் உயர்ந்தவர்கள். இந்த உலகத்திலும் எங்களுக்கு எந்த ஒரு பயமும் ஏற்பட வாய்ப்பில்லை, அதே போன்று மறுமையிலும் எந்த ஒரு பயமும் எங்களை தீண்ட வாய்ப்பில்லை. இந்த உலகத்திலும் எந்த ஒரு கவலையும் எங்களை ஆட்கொள்வதற்கு வாய்ப்பில்லை, அதே போன்று மறுமையிலும் எந்த கவலையும் எங்களை ஆட்கொள்வதற்கு வாய்ப்பில்லை. அப்படிப்பட்ட அந்த தயார் நிலைக்கு நாங்கள் ஒவ்வொருவரும் வர வேண்டும். அதற்கு வராமல், அதனை பற்றி சிந்திக்காமல், அதனை கணக்கெடுக்காமல், மரணம் என்று ஒன்று வந்ததற்கு பிறகு ஒரு மனிதன் அங்கு அங்கலாய்ப்பதிலே ஒரு பிரயோஜனம் கூட கிடையாது. இதனை அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் சூரத்துல் முஃமினூன் என்ற அத்தியாயத்தின் 99வது 100வது வசனத்திலே சொல்கிறான், அவர்களில் ஒருவருக்கு இந்த மரணம் வரும் வரைக்கும், வந்ததன் பிறகு அவர்கள் என்ன சொல்லுவார்கள் என்றால், கால ரப்பிர்ஜிஊன், என்னுடைய ரப்பே என்னை மீண்டும் இந்த உலகத்திலே வாழ்வதற்கு ஒரு சந்தர்ப்பத்தை தான். இன்னொரு இடத்திலே அல்லாஹு தஆலா சொல்கிறான், லவ்லா அக்கர்தனி இலா அஜலின் கரீப்,
யாழ்லா என்னை இப்பொழுது என்னுடைய உயிரை எடுத்து விடாதே, எனக்கு இன்னும் ஒரு சிறிய ஒரு தவணையை தந்து பார், நான் என்னுடைய வாழ்க்கையை எப்படி அழகாக அமைத்து காட்டுகிறேன் பார். அல்லாஹிடத்திலே அவன் சொல்லுவான், நான் சதக்காக்கள் செய்து உன்னுடைய பாதையிலே செலவழித்து நல்லவர்களின் இந்த உள்ளவராக நான் மாறிவிடுவேன், எனக்கு ஒரு சிறிய ஒரு தவணையை தந்துவிடு என்று அல்லாஹிடத்திலே அவன் அங்கராய்ப்பான். ஆனால் அது வேலை செய்யாது, அது ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது, அதை அல்லாஹுத்தாலா கணக்கெடுக்கவே மாட்டான். அதைத்தான் அல்லாஹுத்தாலா தொடர்ந்து சொல்கிறான், இந்த மனிதனுக்கு மரணம் வரும் வரைக்கும் அவன் பாவம் செய்கிறான், மரணம் வந்ததற்கு பிறகு சொல்கிறான், ரப்பெரிஜியோ என்னுடைய ரப்பே, என்னை மீண்டும் இந்த உலகத்துக்கு அனுப்பிவிடு, உலகத்துக்கு திருப்பிவிடு, லாலி ஆமலு சாலிஹின் பீமா தரக்து, நான் ஏற்கனவே கணக்கெடுக்காமல் விட்டேனே நல்ல செயல்கள், நல்ல செயல்பாடுகள், அந்த செயல்பாடுகளையும் அந்த நல்ல அமல்களையும் நான் திரும்ப கொண்டு வருவேன், அதை நான் செய்து நல்லவர்களின் இன்னும் உள்ளவனாக ஆகிவிடுவேன் என்று அவன் சொல்லுவான். அல்லாஹு தஆலா சொல்லுவான், கல்லா, ஒரு காலமும் உனக்கு வாய்ப்பில்லை, உனக்கு சந்தர்ப்பம் இல்லை. கல்லா இன்னஹா கலிமத்துன் ஹுவா காயிலுஹா, இந்த வார்த்தை இருக்கிறதே அவன் அந்த மரண நேரத்திலே கேட்கக்கூடிய வெறும் வார்த்தை, இந்த வார்த்தையை நான் கணக்கெடுக்க மாட்டேன் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். எனவே பாவம் செய்தவர்கள், செய்யக்கூடியவர்கள், தீமைகளை அன்றாடம் அணுகக்கூடியவர்கள், நன்மைகளின் பக்கம் நாட்டம் இல்லாதவர்கள், அதிலே ஆர்வம் இல்லாதவர்கள் அல்லாஹை பயந்து சிந்திக்க வேண்டும். இவ்வாறான ஒரு கட்டம் நிச்சயமாக எங்களுக்கு ஏற்பட போகிறது, எப்பொழுது என்று எங்களுக்கு தெரியாது, எப்படியாவது சரி ஏற்படும். ஏற்படக்கூடிய இந்த சந்தர்ப்பத்தில் இந்த வார்த்தைகளை எல்லாம் அல்லாஹு தஆலா ஏற்றுக்கொள்ள மாட்டான், அதனை அங்கீகரிக்க மாட்டான், கணக்கெடுக்கவே மாட்டான். அல்லாஹு தஆலா தொடர்ந்து சொல்கிறான், வமின் வராஇஹிம் பர்ஸகுன் இலா யௌமி யுபஅஸூன், அதற்கு பின்னால், அந்த மரணம் என்ற ஒரு சம்பவத்துக்கு பின்னால் தாருல் பர்ஸக் என்ற ஒரு வாழ்க்கை இருக்கிறது, அந்த வாழ்க்கை நீடித்து கொண்டே இருக்கும் மறுமை நாள் வரைக்கும் என்று அல்லாஹு தஆலா இந்த வசனங்களிலே சொல்கிறார். எனவே நாங்கள் சிந்திக்க வேண்டும், எங்களுடைய போக்கு என்ன அமைப்பிலே போகிறது, எங்களுடைய சிந்தனை, அதி கூடிய சிந்தனை எந்த விஷயத்திலே இருக்கிறது, மார்க்க விஷயத்தை நான் எந்த அளவு ஒரு கண்ணோட்டத்தோடு பார்க்கிறேன், இதை நான் சிந்தித்து நாங்கள் ஒவ்வொருவரும் எங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும். அல்லாஹுடைய சன்னிதானத்திற்கு வந்ததற்கு பிறகு அவனிடத்திலே கேட்பதிலே, தவணை கேட்பதிலே எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த ஒரு விஷயத்தை ஃபிரௌன் செய்தான். ஃபிரௌனை பொறுத்தவரையில் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு எதிரான மிக பயங்கர ஒரு எதிரி ஃபிரௌன். இந்த இஸ்லாத்திற்கு எதிராக, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கொண்டு வந்த சத்தியத்துக்கு எதிராக தன்னுடைய படைகளாலும் தன்னுடைய ஆட்சியாலும் தன்னுடைய வல்லமையினாலும் மிக கடுமையாக எதிர்த்து அந்த முஸ்லீம்களை கடுமையான தொந்தரவு செய்தவன் ஃபிரௌன். ஃபிரௌனை மிக தெளிவாக மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அல்லாஹ்வுடைய கட்டுப்பாட்டின்பால் அழைத்தார்கள். ஆனால் ஃபிரௌன் பதில் கொடுக்கவில்லை, சரியான ஒரு பதிலை அவன் வழங்கவில்லை. அவன் நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த அழைப்பையும் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த அழைப்பையும் கணக்கெடுக்கவில்லை. அவனுடைய படையையும் அவனுடைய பட்டாளங்களையும் அவனுடைய பதவியையும் அவனுடைய பணங்களையும் செல்வங்களையும் பெரிதாக அவன் நினைத்துக் கொண்டான். நினைத்தது மாத்திரமல்ல, அன்ன ரப்புக்கும் லாலா, இது எல்லாமே எனக்கு சொந்தமானது, நான் தான் உங்களுடைய உயர்வான ரப்பு என்று அந்த மக்களுக்கு மத்தியிலே அதாவது சூளுரைத்துக் கொண்டிருந்தான். அந்த ஃபிரௌன் கூட கடைசி கட்டத்திலே மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அதே போன்று அவர்களுடைய அந்த தோழர்களும் கடலின் வழியாக கடந்து செல்கின்ற அந்த சந்தர்ப்பத்திலே அதே வழியை பயன்படுத்தி ஃபிரௌனும் அவனுடைய படைகளும் கடலுக்குள் நுழைகின்ற அந்த சந்தர்ப்பத்தில் அல்லாஹு தஆலா அந்த பிரிந்திருந்த கடலை ஒன்று சேர்க்கிறான். ஃபிரௌன் மூழ்கக்கூடிய ஒரு கட்டம் வருகிறது. அந்த நேரத்திலே ஃபிரௌனுக்கு விளங்குகிறது, நன்றாக மாட்டிக்கொண்டோம், நன்றாக சிக்கிக் கொண்டோம். இந்த கடலின் பிடியிலிருந்து, இந்த உயிர் போகின்ற இந்த நிலைமையிலிருந்து என்னை யாராலும் காப்பாற்ற முடியாது என்று ஃபிரௌன் மிக தெளிவாக அறிந்து கொள்கிறான். அந்த நேரத்திலே அவன் சொல்கிறான், நான் ஈமான் கொள்கிறேன். எந்த ரப்பை பனு இஸ்ரவேலர்கள் ஈமான் கொண்டிருக்கிறார்களோ, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அதே போன்று அவர்களுடைய அந்த சமுதாயத்தினரும் எந்த ரப்பை ஈமான் கொண்டிருக்கிறார்களோ, அந்த ரப்பை நான் ஈமான் கொள்கிறேன் என்று ஃபிரௌன் அந்த இடத்திலே சொல்கிறான். அல்லாஹு தஆலா கேட்கிறான், அல்லாஹ் இப்பொழுதுதானா உனக்கு அந்த அறிவு உதயமாகியது என்று அல்லாஹ் கேட்டுவிட்டு அவனை மூழ்கடிக்கிறான். அல்லாஹ்வுடைய தண்டனைக்கு ஃபிரௌன் உள்ளாகிறான். இவன் யார்? இவனுடைய மரணத்தை ஏன் காப்பாற்ற முடியாது? தன்னை ஒரு ரப்பி என்று சொன்னவன் ஏன் தன்னுடைய மரணத்திலிருந்து விடுதலையாக முடியவில்லை? அவனுடைய அந்த இறுதி நேரத்திலே இது எல்லாவற்றையும் உணர்கிறான். தான் செய்தது தவறு, தான் செய்தது பிழை, நான் இந்த வேலை செய்திருக்க கூடாது, நான் திருந்த வேண்டும் என்று ஃபிரௌன் நினைக்கிறான். ஆனால் அந்த சந்தர்ப்பத்தை அல்லாஹு தஆலா அவனுக்கு வழங்கவில்லை. அதே போன்றுதான் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்திலே காரூன் என்று ஒருவன் இருந்தான். இந்த மரணம் இருக்கிறதை யாரையும் விட்டு வைக்காது, அது யாரையும் பாரபட்சம் பார்க்காது. இந்த காரூன் என்ற ஒருவனை பொறுத்தவரையில் மிகப்பெரிய ஒரு வசதி படைத்தவன். எக்கச்சக்கமான சொத்துகள் அவனுடைய கையிலே இருந்தன. பல பெரும் பெரும் அதாவது பொக்கிஷங்களுடைய திறவுகோள்கள் அவனிடத்திலே இருந்தன. அவனிடத்திலே இருக்கக்கூடிய ஒவ்வொரு பொக்கிஷங்கள் அடங்கி இருக்கக்கூடிய பெட்டிகளின் சாவிகளை வைத்துக் கொண்டிருப்பதற்கே பல மனிதர்கள், பலமான பல மனிதர்கள் தேவைப்பட்டார்கள் அந்த சாவிகளை சுமப்பதற்கு. திறப்பு இருக்கிறது, பல பெட்டிகளின் திறப்பு இருக்கிறது, பல பொக்கிஷங்களின் திறவுகோள் இருக்கிறது. அது ஒன்று இரண்டு அல்ல அவன் சுமந்து வைத்துக் கொண்டிருப்பதற்கு. அது பல பெட்டிகள், அதனுடைய பல திறப்புகள். அந்த திறப்புகளை சுமப்பதற்கே அவனுக்கு பலமான பல மனிதர்கள் தேவைப்பட்டார்கள். அந்த திறப்புகளை சுமப்பதற்கு மாத்திரம் அந்த நேரத்திலே இருந்த விசுவாசிகள் அவனிடத்திலே சொன்னார், நீ ரொம்ப கர்வம் கொள்கிறாய், நீ ரொம்ப அத்துமீறி நடக்கிறாய், நீ அல்லாஹை பயந்து கொள், நீ உன்னுடைய சொத்து செல்வங்களை மறுமை நாளினுடைய ஒரு இலட்சியத்திற்காக நீ செலவழி, அளவுக்கு அதிகமாக நீ சந்தோஷப்படாதே என்று அங்கு இருக்கக்கூடிய விசுவாசிகள் உபதேசம் செய்கிறார். ஆனால் அவன் என்ன சொல்கிறான், இந்த சொத்து செல்வங்கள் எல்லாம் என்னுடைய அறிவு கூர்மையால் கிடைத்தது, இதனை நான் சம்பாதித்தேன், இது என்னுடைய சம்பாதிப்பிலே உள்ளது, யாரும் எனக்கு இதனை தரவும் இல்லை கொடுக்கவும் இல்லை என்று ஒரு பெருமை அடிக்கிறான். அல்லாஹு தஆலா அந்த மக்களெல்லாம் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அந்த சந்தர்ப்பத்திலே அவனுடைய வீட்டோடு சேர்த்து பூமிக்குள் அழுத்துகிறான். அவன் அவனுடைய வீட்டிலே உல்லாசமாக தங்கிக் கொண்டிருக்கக்கூடிய அந்த வேளையிலே அவனுடைய வீடு பூமிக்குள் அப்படியே இறங்கி விடுகிறது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்னும் அவனுடைய வீட்டோடு அவன் அந்த பூமிக்குள் இறங்கிக் கொண்டே செல்கிறான், மறுமை நாள் வரைக்கும் அவன் இறங்கிக் கொண்டே செல்கிறான் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். எப்படி அவனுடைய மரணம் அவனை பிடித்திருக்கிறது என்பதை பாருங்கள். இதைத்தான் நாங்கள் சிந்திக்க வேண்டும். எங்களுடைய இளமையான இரத்தங்கள், இளம் வயதுகள், ஏதோ எங்களுக்கு மரணம் என்பது மிக தூரத்திலே, வெகு தூரத்திலே அந்த மரணம் இருப்பதாக எங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கின்றன. அந்த தைரியத்தை எங்களுடைய சிந்தனைகள் தருகின்றன. அந்த ஏமாற்றுதலை, அந்த ஒரு வாக்குறுதியை ஷைத்தான் எங்களுக்கு பிழையாக தந்து கொண்டிருக்கிறான். அந்த வாக்குறுதிகளை நம்பிக்கொண்டிருக்கிறோம், எங்களுடைய உடல் உறுப்புகளிலே நம்பிக்கை வைத்திருக்கிறோம், எங்களுடைய இளமையான இரத்தங்களின் மீது நாங்கள் நம்பிக்கை வைத்திருக்கிறோம், எங்களுடைய ஆரோக்கியங்களின் மீது நாங்கள் நம்பிக்கை வைத்திருக்கிறோம். அதன் விளைவாக அல்லாஹை பற்றி இப்பொழுது எங்களுக்கு சிந்திப்பதற்கு நேரமில்லை, அல்லாஹனுடைய கட்டுப்பாட்டிற்குள் நுழைவதற்கு இப்பொழுது எங்களுக்கு வாய்ப்பு இல்லை. அல்லாஹுக்குரிய கட்டுப்பாட்டை விட்டு மீறி செல்லக்கூடிய முழு முயற்சியும் நாங்கள் மிக தாராளமாக செய்து கொண்டிருக்கிறோம். இதற்கெல்லாம் அடிப்படை காரணம் என்ன? எங்களுடைய உள்ளத்திலே இருக்கக்கூடிய ஒரு அலட்சிய போக்கு, எங்களுடைய மரணத்தை பற்றிய ஒரு பிழையான ஒரு சிந்தனை. இதனால்தான் இந்த ஒரு அமைப்பிலே நாங்கள் சென்று கொண்டிருக்கிறோம். இப்படியே சென்று அல்லாஹுக்கு மாறு செய்து அவனுக்கு கட்டுப்படாமல் அவனுடைய தூதருக்கு கட்டுப்படாமல் இப்படியே நாங்கள் சென்று விட்டு கடைசியிலே உயிர் பிரியக்கூடிய சந்தர்ப்பத்திலே தௌபா செய்வதிலே அர்த்தம் கிடையாது, பல பேர் கேட்டு தோற்று போயிருக்கிறார்கள் என்பதை நான் உங்களுக்கு ஞாபகமாக வைக்கக்கூடிய ஒரு செய்தி. அதே போன்றுதான் அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே இப்படி ஒரு விஷயத்தை சொல்கிறான், வலைசத்தி தௌபத்துலில்லதீன யாமலூன ஸய்யாத், எவர்கள் பாவங்களை செய்து கொண்டு, ஹத்தா இதா ஹலர அஹதஹுமுல் மௌத், அவர்களுக்கு மரணம் வரும் வரைக்கும் அந்த பாவத்திலே மூழ்கிக் கொண்டு, ஃபகால இன்னி துபுத்துல் ஆன், அந்த மரணம் என்று ஒன்று வந்ததற்கு பிறகு நான் இப்பொழுது தௌபா செய்கிறேன், இப்பொழுது அதிலிருந்து நான் மீண்டு கொள்கிறேன் என்று யார் சொல்லுகின்றாரோ அவர்களுக்கு தௌபா கிடையாது. அல்லாஹு தஆலா சொல்கிறான், வலல்லதீன யமூத்துன வஹும் குஃபார், இன்னும் எவர்கள் அல்லாஹ்வுடைய வேத வசனங்களை தெளிவாக தெரிந்தும் நிராகரித்துக் கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கும் அந்த மரண நேரத்திலே தௌபா கிடையாது. உலாஇகா அதுனா லஹும் அஸாபன் அலீமா, அவர்களுக்கு மிக துன்புறுத்தக்கூடிய வேதனையை நாங்கள் தயார் செய்து வைத்திருக்கிறோம் என்று சூரத்து நிசா என்ற அத்தியாயத்தின் 18வது வசனத்திலே அல்லாஹு தஆலா சொல்கிறார். எனவே இந்த தௌபாவை பொறுத்தவரையில் இவர்களுக்கு அது திரைப்படப்பட்டுவிட்டது. அவர்களுக்கு அந்த தௌபாவை அல்லாஹு தஆலா இல்லாமலாக்கிவிட்டான். அதே நேரத்தில் மரணம் வருவதற்கு முன்னால் தன்னுடைய ஒரு நிர்கதியான ஒரு நிலை வருவதற்கு முன்னால் தான் செய்த குற்றங்களை ஒரு அடியான் தௌபா செய்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நிலைக்கு வந்து தன்னுடைய எல்லா குற்றங்களையும் விட்டுவிட்டு அவன் தௌபா செய்து திரிந்து நல்ல ஒரு முஸ்லிமாக நல்ல ஒரு மூமினாக அவன் வாழத் தொடங்கிவிட்டால் அல்லாஹு தஆலா எப்படி ஒரு மனிதருடைய காணாமல் போன ஒட்டகம் அவர் நம்பிக்கை இழந்ததன் பிறகு திரும்பி வரும் பொழுது சந்தோஷப்படுவாரோ அதை விட அல்லாஹு தஆலா அதிகமாக இந்த அடியானுடைய தௌபாவை ஏற்றுக்கொள்கின்ற விஷயத்திலே சந்தோஷப்படுகிறான் என்றும் அல்லாஹின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். எனவே இளைஞர்களே, உங்களுடைய வயதை நீங்கள் சிந்திக்காதீர்கள், உங்களுடைய இந்த ஆரோக்கியத்தை நீங்கள் நிரந்தரமாக கருதாதீர்கள், உங்களுடைய இந்த துடிப்பை இளம் துடிப்பை நிரந்தரமாக நீங்கள் கருதாதீர்கள், அது ஒரு காலத்திலே உங்களை விட்டு போய்விடும். அது எந்த காலம் என்பது உங்களால் அனுமானிக்க முடியாது. உதாரணத்திற்கு சொல்வதாக இருந்தால், சமீபத்திலே நீங்கள் எல்லோரும் கேள்விப்பட்டிருப்பீர்கள், அநேகமாக இணையதளங்களோடு தொடர்புடையவர்களுக்கு தெரியும், ஆஸ்திரேலியாவைச் சேர்ந்த ஒரு இளைஞர், அவருடைய பெயர் அலி பேனாக். இவர் ஒரு இளைஞர், இவரை பொறுத்தவரையிலே நல்ல ஒரு வசதி வாய்ப்புடைய ஒரு இளைஞர், நல்ல சொத்துக்கள் இருக்கின்றன, பெருமதியான வாகனங்கள் இருக்கின்றன, அவர் அணியக்கூடிய செருப்புகளுக்கென்றே ஒரு தனி ஒரு ஸ்டோர் இருந்தது, அவர் அணியக்கூடிய ஆபரணங்கள் அவைகளெல்லாம் பெரும் பெரும் முத்துக்கள் மாணிக்கலுடைய அந்த ஆபரணங்கள், அவைகளையெல்லாம் அணிந்து கொண்டு மிக சொகுசான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு மிக பிரபலமான ஒரு வியாபாரத்தை செய்து கொண்டிருந்த ஒரு கோடீஸ்வர இளைஞர் அவர். ஆனால் திடீரென்று வாயிலே ஒரு புண், போய் வைத்தியரிலே காட்டுகின்ற பொழுது, அந்த ஆஸ்பத்திரியிலே சென்று சென்னல் செய்து பார்க்கின்ற பொழுது அவருக்கு ஒரு விஷயம் தெரிய வருகிறது, இது சாதாரண புண் அல்ல, இது ஒரு கேன்சர், இது ஒரு புற்றுநோய் என்ற ஒரு செய்தி அவருக்கு தெரிய வருகிறது. அது மட்டுமல்ல, இந்த புற்றுநோயை பொறுத்தவரையில் இது காப்பாற்றப்படக்கூடிய எல்லையும் இது தாண்டிவிட்டது, உங்களுக்கு 6 மாதங்கள் அல்லது 7 மாதங்கள் தான் வாழ்க்கை இருக்கிறது என்ற ஒரு திகதியையும் வைத்தியர்கள் குறித்து கொடுத்து விட்டார். ஆனால் என்ன நடந்ததோ தெரியாத அந்த இளைஞன் தன்னுடைய செயல்பாடுகளை எல்லாம் மாற்றுகிறான். தான் ஏற்கனவே போய்கொண்டிருந்த அந்த வழி பிழை என்பதை அவன் அந்த நேரத்திலே யோசிக்கிறான். யோசித்து தன்னுடைய சொத்துகள் செல்வங்கள் அனைத்தையும் அவன் தான் நினைக்கிறான், அல்லாஹ்வுடைய பாதையிலே நான் கொடுத்து விட வேண்டும். அதற்காக வேண்டி கஷ்டப்படக்கூடிய பகுதிகளுக்கு சென்று தன்னுடைய சொத்துக்களை எல்லாம் அவர்களுக்கு பங்கு வைக்கிறான். பள்ளிகளை கட்டுகிறான், மதரசாவைகளை கட்டுகிறான், சில சில அமைப்புகளை அவன் உருவாக்குகிறான். உருவாக்கிவிட்டு இந்த 6 மாதங்களில் 7 மாதங்களில் என்னுடைய உயிர் போக போகிறது, எனவே அல்லாஹ்வை நான் சந்திப்பதற்கு தயாராக வேண்டும் என்பதற்காக அவன் பாடுபடுகிறான். ஆனால் வைத்தியர்கள் கொடுத்தது 6 மாதம். எந்த வைத்தியனுக்கும் எவனுடைய மரணத்தினுடைய நேரத்தை குறிக்க முடியாது, அவனுக்கு கொடுக்க முடியாது. அவன் ஒன்று சொல்லுவான், ஒன்று பிந்தி நடக்கும் அல்லது முந்தி நடக்கும். 6 மாதங்கள் என்று வைத்தியர்கள் சொல்லுகிறார்கள், ஆனால் அந்த மனிதன் 2.5 வருடங்களுக்கு மேலாக வாழ்கிறான். வாழ்ந்துவிட்டு அவனுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு கட்டங்களையும் அவன் படம் பிடித்து வீடியோவாக வெளியிட்டு காட்டியிருக்கிறான். அதே போன்று தான் மரணிக்க போகிறேன் என்பதை உணர்ந்து நான் மரணித்ததற்கு பிறகு இந்த வீடியோவை வெளியிடுங்கள் என்று ஒரு வீடியோவை வெளியிட்டு சென்றிருக்கிறான். மரணித்ததற்கு பிறகுதான் இந்த வீடியோவை நீங்கள் வெளியிட வேண்டும். அதிலே சொல்கிறான், நான் மரணித்து விட்டேன், என்னுடைய உயிர் போய்விட்டது. இளைஞர்களே, நீங்கள் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள், அவனுடைய உபதேசம். எத்தனையோ இளைஞர்கள் போதை வஸ்து பாவனைகளிலும் அதே போன்று வெறும் களியாட்டங்களிலும் அல்லாஹ்வை மறந்த சிந்தனையிலும் ஹராமான வாழ்க்கையிலும் தங்களுடைய வாழ்க்கையை ஓட்டிக்கொண்டிருக்கிறார்கள். அந்த இளைஞர்களே, என்னுடைய வாழ்க்கையை நீங்கள் எடுத்து படிப்பினை பெறுங்கள் என்று கடைசியாக அவனுடைய பேச்சு வருகிறது. அவன் பேசிக் கொண்டிருக்கின்ற பொழுதே வாயினால் இரத்தம் வடிந்து கொண்டிருக்கிறது. எனவே இவ்வாறான ஒரு சூழ்நிலைகள், மரணங்கள் எல்லோரையும் பிடிக்கும். அவன் ஒரு கோடீஸ்வரன், அவன் தப்புவதென்றால் நல்ல ஒரு வைத்தியரை காட்டியிருக்கலாம், அவனால் முடிந்த ஒரு பெரிய ஒரு டாக்டரை அவன் காட்டியிருக்கலாம். ஆனால் அந்த டாக்டர்களால், வைத்தியர்களால் அவனுடைய நோயை காப்பாற்ற முடிந்ததா, அவனுடைய உயிரை காப்பாற்ற முடிந்ததா என்றால் இல்லை. இவைகள்லாம் எங்களுக்கு பாடங்கள். எங்களுடைய ஊர்களிலேயே நாங்கள் பல இளைஞர்களுடைய மரணங்களை பார்த்திருக்கிறோம். கோடிக்கணக்கான சொத்துக்களை வாழ்நாள் அனுபவிக்க முடியும் என்ற நிலையிலே இருக்கக்கூடிய இளைஞர்களுடைய திடீர் மரணங்களை நாங்கள் பார்த்திருக்கிறோம். ஒன்றையும் பார்க்காத அறியாத மடையர்கள் அல்ல நாங்கள். இதெல்லாம் அறிந்து வைத்திருக்கிறோம், பார்த்து வைத்திருக்கிறோம். ஆனால் திருந்துவதற்கு நேரம் இல்லை, திருந்துவதற்கு சந்தர்ப்பம் இல்லை. சந்தர்ப்பம் கொடுக்காமல் ஷைத்தான் எங்களுடைய சிந்தனைகளை வேறு பக்கம் ஓட்டிக்கொண்டிருக்கிறான். இதனை நாங்கள் சரியாக யோசிக்க வேண்டும். எங்களுடைய வாழ்க்கையிலே சரியான ஒரு பிரேக்கை போட்டு அதனை நிறுத்தி அல்லாஹ்வுடைய கட்டுப்பாட்டின்பால் எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் திசை திருப்ப வேண்டும். எனவே மரணம் என்ற ஒரு நிலை வந்ததற்கு பிறகு, அது ஏற்பட்டதன் பிறகு எங்களை யாராலும் காப்பாற்ற முடியாது. அதே போன்று எங்களுடைய தௌபாவும் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. அல்லாஹு தஆலா அதற்கு தேவை வைத்து விடுவான். ஏற்கனவே எதிர்பார்த்து கொண்டிருந்த, மிக ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருந்த அல்லாஹு தஆலா மரண நேரம் வந்து விட்டால் ஒரு அடியானுடைய தௌபாவுக்கு திரை போட்டு விடுகிறான். அதனால் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹு தஆலா இன்னல்லாஹ யக்பலு தௌபத்தல் அப்தி மாலம் யுகர்கு. ஒரு அடியானுடைய தௌபாவை அல்லாஹு தஆலா ஏற்றுக்கொண்டு கொண்டே இருக்கிறான் அவனுடைய உயிர் தொண்டை குழியை அடையும் வரை. அது அடைந்து விட்டால், மரணம் என்று ஒன்று வந்து விட்டால், அவனுடைய தௌபா அது இறுதி முடிவாக அமைந்துவிடும். அதற்கு பிறகு அவனுக்கு தௌபா செய்வதற்கு வாய்ப்பே இல்லை. எனவே நாங்கள் ஒவ்வொருவரும் எங்களுடைய வாழ்க்கையை பற்றி சிந்திக்க வேண்டும். அல்லாஹுக்கு நிராகரித்த ஒரு காபிராக, ஒரு நிராகரிப்பாளராக என்னுடைய வாழ்க்கை அமைந்துவிடக் கூடாது என்பதற்காக நாங்கள் பாடுபட வேண்டும். அல்லாஹ் அல் குர்ஆனிலே என்ன சொல்கிறான், இன்னல்லதீன கஃபரு வமாத்து வஹும் குஃபார். எவர்கள் நிராகரிப்பு, அதே நிராகரிப்பிலே இருக்கக்கூடிய நிலையில் மரணித்தும் விடுகிறார்களோ, உலாய்க அலைஹிம் லானத்துல்லாஹி வல் மலாயிகத்தி வன்னாஸ் அஜ்மயீன். அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய சாபம் இறங்குகிறது. நிராகரிப்பது என்றால் என்ன? இதனை நான் நிராகரிக்கிறேன், ஏற்றுக்கொள்ள மாட்டேன், இது மட்டுமல்ல நிராகரிப்பு. எங்களிலே சிலர் அப்படி நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். நிராகரிப்பு என்றால் ஒரு விஷயம் தெளிவாக தெரிந்தும் இதுதான் சரியான வழி என்று தெரிந்தும் அந்த வழியை உதறி தள்ளிவிட்டு வேறொரு வழி, அல்லாஹுடைய தூதரும் அல்லாஹும் வெறுக்கக்கூடிய ஒரு வழியிலே தெரிந்து கொண்டே பயணிப்பதும் நிராகரிப்பின் ஒரு வகை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹு தஆலா சொல்கிறான், இவர்கள் நிராகரித்த அதே நிலையிலேயே அவர்களுக்கு மரணமும் வந்துவிட்டால் அவர்களுடைய நிலைமை என்னவென்றால் அல்லாஹுடைய சாபம் அவர்களுக்கு இறங்குகிறது. வெறுமனே அல்லாஹுடைய சாபம் மட்டுமா, வல் மலாஇகா மலக்குமார்களுடைய சாபமும் அவர்களுக்கு இறங்குகிறது. அதே போல வன்னாசி அஜ்மை ஏனைய எல்லா மனிதர்களுடைய சாபமும் அவர்களுக்கு இறங்குகிறது. லேசான விடயமா இது? இப்படியான ஒரு மரணத்தை ஒருவர் அனுபவித்து விட்டால் அவர்களை காப்பாற்றுபவர்கள் யார்? அல்லாஹு தஆலா நபியை பார்த்து சொல்கிறான், அல்லாஹ் யாரை சபித்து விட்டானோ அவர்களுக்கு சார்பாக உதவி செய்யக்கூடியவர்கள் எவரையும் உங்களால் பார்க்க முடியாது. அந்த தைரியம் யாருக்குமே இல்லை. அல்லாஹுடைய சாபத்தினுடைய விளைவு, இந்த சாபத்துக்கு யார் உள்ளாகி விடுகின்றார்களோ அவர்கள் அல்லாஹ்வுடைய எந்த ஒரு இரக்கத்திற்கும் அவர்கள் உள்ளாக மாட்டார். அதே போல அல்லாஹ்வுடைய உதவி அவர்களுக்கு கிடைக்காது. அது மட்டுமல்ல, காலிதீன ஃபீஹா அவர்கள் நரக நெருப்பிலே நிரந்தரமாக இருப்பார்கள், அல்லாஹ்வுடைய சாபத்திலே நிரந்தரமாக இருப்பார்கள். லா யுகஃபஃபு அன்ஹுமுல் அஸாப், தண்டனைகள் அல்லாஹுடைய வேதனைகள் அவர்களுக்கு குறைத்து கொடுக்கப்பட மாட்டாது. வலாஹும் யுன்தரூன் அவர்களுக்கு தவணையும் கொடுக்கப்படாது என்று சூரத்துல் பக்ரா என்ற அத்தியாயத்தின் 161-162 வசனங்களிலே அல்லாஹ் சொல்கிறான். எனவே எங்களுடைய மனங்கள் எங்களுடைய சிந்தனைகள் அல்லாஹுக்கு கட்டுப்படுவதென்பால் அவனுக்கு அடிபணிவதன்பால் அவனுடைய முழு வசனங்களையும் ஏற்று செயல்படுவதன்பால் திசை திரும்ப வேண்டும். அவனுடைய கட்டளைகளை நிராகரிக்கக்கூடியவாறு, அவன் தூதருடைய வழிமுறைகளை புறக்கணிக்கக்கூடியவாறு, அதனை உதறி செல்லக்கூடியவாறு, அதனை நாகரீகம் அல்ல என்று தூக்கி எறியக்கூடியவாறு எங்களுடைய சிந்தனைகள் போகக்கூடாது. எவர்களுடைய சிந்தனைகள் அப்படி போகிறதோ நீங்கள் அல்லாஹை பயந்து கொள்ள வேண்டும். நீங்கள் உங்களுடைய மரணத்திற்கு நீங்கள் இன்னும் தயாராகவில்லை என்பதுதான் அர்த்தம். தௌபா செய்யுங்கள், அல்லாஹ்விடத்திலே மீளுங்கள். இந்த ரமலான் மாதத்தை அதற்காக நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். உண்மையான விசுவாசிகளாக நீங்கள் மாறுங்கள். மாறுவதன் மூலம் ஒரு காலம் நீங்கள் நிந்திக்கப்பட மாட்டீர்கள், குறை சொல்லப்பட மாட்டீர்கள், தரம் குறைக்கப்பட மாட்டீர்கள். மிக உயர்வான ஒரு அந்தஸ்தை நீங்கள் அடைய முடியும். அது மட்டுமல்ல, நீங்கள் இளைஞர்களாக இருந்தால், அல்லாஹ்வுடைய கட்டுப்பாட்டிலே வளரக்கூடிய இளைஞர்களாக நீங்கள் இருந்தால் நாளை மறுமையில் தன்னுடைய அரிஷின் கீழால் உங்களுக்கு சிம்மாசனம் போட்டு தருவான் அல்லாஹ்வுத்தார். அந்த வாய்ப்பை நீங்கள் அடைய வேண்டும். அதற்காக பாடுபட வேண்டும். இதற்கு எதிரான சக்திகள் எதுவாக இருந்தாலும் அந்த சக்திகளை உங்களுடைய மனதால் வெறுக்க வேண்டும், அதனை தூக்கி எறிய வேண்டும். அல்லாஹ்வுடைய இந்த வழிகளிலே நீங்கள் முயற்சி செய்ய வேண்டும். நிராகரிப்பு என்பது ஒரு துளி அளவு கூட, ஒரு சாண் அளவு கூட, ஒரு கடுகளவு கூட உங்களுடைய உள்ளத்தை எட்டி பார்க்க கூடாது. அப்படி இருந்தால்தான் இந்த மரணத்திற்கு தயாரானவர்களாக நீங்கள் இருப்பீர்கள். அல்லாஹு தஆலா ஒவ்வொரு விசுவாசிகளையும் பார்த்து சொல்லக்கூடிய விடயம் என்னவென்றால், யா அய்யுஹல்லதீனா ஆமனு, விசுவாசிகளே, இத்தகுல்லா, நீங்கள் அல்லாஹை பயந்து கொள்ளுங்கள். அது மட்டுமல்ல, வல் தன்லுத் நஃப்ஸுன் மா கத்தமத் லிகத், நாளை ஒரு வாழ்க்கை இருக்கிறது, அதுதான் வாழ்க்கை. அந்த வாழ்க்கைக்காக உங்களுடைய ஆத்மா என்ன தயார் செய்து வைத்திருக்கிறது என்பதை ஒவ்வொரு மனிதனும் சிந்தித்து பார்க்கட்டும் என்று சொல்லிவிட்டு அல்லாஹு தஆலா சொல்கிறான், வத்தகுல்லா, இன்னும் நீங்கள் அல்லாஹை அதாவது அஞ்சிக் கொள்ளுங்கள், பயந்து கொள்ளுங்கள். இன்னல்லாஹ ஹபீரும் விமா தாமலும், நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்பாடுகளையும் அல்லாஹு தஆலா நுணுக்கமாக அறிந்தவனாக இருக்கிறார் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்கிறான், வலா தகூனு கல்லதீன நஸுல்லாஹ ஃபான்ஸாஹும் அன்ஃபுஸஹும், எவர்கள் அல்லாஹை மறந்து அல்லாஹுடைய உபதேசங்களை மறந்து அதன் மூலமாக தங்களுடைய நிலையே மறந்து விட்டார்களோ அவர்களை போன்று நீங்கள் ஆகிவிடாதீர்கள். உலாஇகஹுல் ஃபாஸிகூன், எவர்கள் அல்லாஹை மறக்கிறார்களோ அல்லாஹுடைய உபதேசங்களை மறக்கிறார்களோ அதன் மூலம் தங்களுடைய நிலையை மறந்து விடுகிறார்களோ உலாஇகஹுல் ஃபாஸிகூன், அவர்கள் தான் பாவிகள் என்ற ஒரு செய்தியை அல்லாஹு தஆலா சொன்னார். சற்று சிந்தித்து பாருங்கள், இந்த பாவித்தனத்திலா எங்களுடைய உயிர் பெரிய வேண்டும்? அல்லாஹுடைய உபதேசங்களை மறந்த நிலையிலா, அதே போன்று அவனுடைய உபதேசங்களை புறக்கணித்த நிலையிலா எங்களுடைய உயிர் பிரிய வேண்டும் என்பதை ஒவ்வொரு முஸ்லீம்களும் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறேன். இதனால்தான் அல்லாஹு தஆலா மரணம் என்ற ஒன்று வருவதற்கு முன்னால் நீங்கள் முஸ்லீம்களாக மாறுங்கள் என்ற ஒரு விசேஷமான ஒரு கட்டளையை விசுவாசிகளை அழைத்தே அல்லாஹு தஆலா சொல்கிறான். அல்லாஹ் என்ன சொல்கிறான் என்றால், யா அய்யுஹல்லதீன ஆமனு, விசுவாசிகளே, இத்தகுல்லாஹ், நீங்கள் அல்லாஹை பயந்து கொள்ளுங்கள். ஹக்கத்து காதி, எப்படி அவனுக்கு பயப்பட வேண்டுமோ அப்படி நீங்கள் அல்லாஹை பயந்து கொள்ளுங்கள். வலா தமூதுன்ன இல்லா வஅன்தும் முஸ்லிமூன், உண்மையிலே அல்லாஹுக்கு அடிபணிந்த முஸ்லீம்களாகவே அன்றி நீங்கள் மரணித்து விடாதீர்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறார். இது யாருக்கு செய்கின்ற உபதேசம்? விசுவாசிகளே என்று அழைத்து நீங்கள் முஸ்லீம்களாகவே அன்றி மரணித்து விடாதீர்கள் என்று அல்லாஹு தஆலா உபதேசம் செய்யக்கூடிய இந்த உபதேசம் இருக்கிறது, இது யாருக்கு செய்யக்கூடிய உபதேசம் என்றால் எங்களை பார்த்து செய்யக்கூடிய உபதேசம். இதிலே பொடுபோக்கு செய்கின்ற, இதிலே கணக்கில்லாமல் இருக்கக்கூடிய, அல்லாஹுடைய வரம்புகள் விஷயத்திலே மீறுகின்ற, அல்லாஹுடைய கட்டளைகள் விஷயத்திலே கணக்கின்றி நடக்கக்கூடிய எங்களை போன்றவர்களுக்காக செய்யக்கூடிய ஒரு உபதேசம் தான் இது. வெறுமனே இஸ்லாத்தில் நீங்கள் நுழைந்து விட்டீர்கள் என்பதற்காக, இந்த சத்தியத்திலே நீங்கள் ஒரு அங்கத்துவர் என்பதற்காக, உங்களை நாங்கள் தெளிவிக்கிறோம் என்பதற்காக நீங்கள் மரணித்து விட்டால், ஏதோ ஒரு கட்டத்திலே உங்களுக்கு மரணம் ஏற்பட்டு உங்களை நாங்கள் எல்லோரும் கண்ணீர் வடித்து தொழுவிக்கிறோம் என்பதற்காக நீங்கள் தப்பிவிட மாட்டீர்கள். நீங்கள் எப்பொழுது தப்பலாம்? நீங்கள் உண்மையிலே அல்லாஹை அஞ்சக்கூடிய நல்ல அடியார்களாக இருந்தால், அல்லாஹுக்கு அடிபணியக்கூடிய உண்மையான முஸ்லீம்களாக இருந்தால் மாத்திரம்தான் நீங்கள் அல்லாஹுடைய தண்டனையிலிருந்து தப்பலாம். உங்களுடைய குடும்பம் பெரிதாக இருக்கிறது, அந்த பெரும் பெரும் குடும்பங்கள் எல்லாம் உங்களுடைய தொழுகையிலே கலந்து கொள்கிறது என்பதற்காக, அல்லது உங்களுக்கு நிறைய சொத்துக்கள் இருக்கின்றன, அந்த சொத்துக்களின் அதிகம் என்பதற்காகவும், அல்லது நீங்கள் நன்றாக படித்து ஓஎல் எழுதி ஏஎல் எழுதி கேம்பஸ் சென்று நல்ல ஒரு பட்டப்படிப்பை முடித்து நல்ல ஒரு ஒரு தொழிலிலே இருக்கிறீர்கள் என்பதற்காகவும் உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படாது, நீங்கள் அல்லாஹ்வுடைய தண்டனையிலிருந்து விடுதலையாக மாட்டீர்கள். உங்களுடைய இலட்சியம் என்ன? உங்களுடைய சிந்தனை என்ன? அல்லாஹுக்கு பயப்பட வேண்டும், அல்லாஹுவை அஞ்ச வேண்டும். அது ஏத்தாலையில் இருந்தாலும் அல்லாஹ்வுடைய அச்சம் அப்படித்தான், பாலாவியை கடந்து சென்றாலும் அல்லாஹ்வுடைய அச்சம் அப்படித்தான் இருக்க வேண்டும், கொழும்பிலே எந்த ஒரு சிட்டியிலே இருந்தாலும் அல்லாஹ்வுடைய அச்சம் அப்படித்தான் இருக்க வேண்டும், வெளிநாடுகளில் இல்லாத ஒரு பகுதிக்கு சென்றால், ஒரு அமீருடைய கண்காணிப்பு இல்லாத ஒரு இடத்திற்கு சென்றால், ஒரு வெளிநாட்டுக்கு சென்று விட்டால் அவருடைய நடவடிக்கைகள் மாறிவிடும். அதுவரை கரண்டைக்கு மேலால் உடித்துக் கொண்டிருந்த அதே நபர் கரண்டைக்கு கீழால் உடுத்த ஆரம்பித்து விடுவார். அதுவரை தன்னை ஒரு போட்டோ எடுக்காத மனிதர் அவர் செல்ஃபி எடுக்க ஆரம்பித்து பேஸ்புக்குகளிலும் வாட்ஸ்அப்புகளிலும் அதனை உலாவ விடுவார். அதுவரைக்கும் இசைகளிலே இறங்காத அந்த நபர் அங்கு சென்று இசைகளை சர்வ சாதாரணமாக கேட்பார். அதுவரைக்கும் சினிமா படங்களிலே தலை வைத்து படுக்காதவர் அங்கு சென்றதன் பிறகு சர்வ சாதாரணமாக ஈடுபட ஆரம்பிப்பார். அதுவரைக்கும் தொழுகையிலே கவனமாக இருந்தவர் அங்கு சென்று தொழுகையை கவனிக்க மாட்டார். இவர்கள் யார்? உண்மையான முத்தகீன்களா இவர்கள்? அல்லாஹை அஞ்சக்கூடியவர்களா இவர்கள்? அல்லாஹு தஆலா இத்தகையவர்களாகவே அன்றி நீங்கள் மரணித்து விடாதீர்கள் என்று யாரை சொல்கிறானோ அவங்க லிஸ்டிலே இவர்கள் இருப்பார்கள், ஒரு காலமும் இருக்க மாட்டார்கள். இவர்களை பொறுத்தவரையில் நஷ்டவாளிகள், இவர்கள் கை செய்தப்படக்கூடியவர்கள். மறுமை நாளிலே அல்லாஹுடைய சன்னிதானத்தின் முன்னால் அவர்களுடைய நன்மைகளும் தீமைகளும் நெருக்கப்படக்கூடிய சந்தர்ப்பங்களிலே இவர்கள் நஷ்டமடையக்கூடிய ஒரு பெரும் நஷ்டவாளிகள் இவர்கள். இத்தகைய ஒரு நிலை எங்களில் யாருக்கும் வந்துவிடக்கூடாது. அதனால்தான் அல்லாஹு தஆலா சொல்கிறான், விசுவாசிகளே, நீங்கள் உண்மையான முஸ்லீம்கள் இல்லாமல் உங்களுடைய மரணம் வந்துவிடக் கூடாது என்ற ஒரு எச்சரிக்கை அல்லாஹு தஆலா சொல்கிறான். அதே போல இந்த உண்மையான விசுவாசிகளுடைய இந்த செயல்பாடுகளை அல்லாஹு தஆலா சொல்கிறான். அவர்கள் எப்படியானவர்கள் என்றால், அவர்களுடைய முழு காலையும் இந்த இஸ்லாத்தில் வைத்திருப்பார். அல்லாஹ் அல் குர்ஆனிலே சொல்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு, விசுவாசிகளே, உதுகுலு ஃபிஸ்ஸில்மி காஃபா, இந்த இஸ்லாமிய மார்க்கத்திற்குள், இந்த சத்திய மார்க்கத்தினுடைய கட்டுப்பாட்டிற்குள் நீங்கள் பரிபூரணமாக நுழைந்து விடுங்கள். அல்லாஹு தஆலா விசுவாசிகளை பார்த்து சொல்கிறான், நீங்கள் பரிபூரணமாக நுழையாமல் இருப்பதன் காரணமாக ஷைத்தானுடைய தூண்டுதல்களையும் அவனுடைய அடிச்சுவடுகளையும் நீங்கள் பின்பற்றி விடாதீர்கள் என்று சொல்லிவிட்டு அந்த ஷைத்தானை அல்லாஹ் சொல்கிறான், இன்னஹு லக்கும் அதுவும் முபீன், இந்த ஷைத்தான் இருக்கிறானே உங்களுக்கு பகிரங்கமான ஒரு விரோதி என்ற ஒரு விஷயத்தையும் தெளிவுபடுத்துகிறான் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்லக்கூடிய எச்சரிக்கை. இந்த உபதேசத்தின் பிறகு ஷைத்தான் விஷயத்திலே கவனமாக இருக்க வேண்டும், இஸ்லாத்திலே பரிபூரணமாக இஸ்லாமிய கட்டுப்பாட்டிலே நுழைய வேண்டும், அதிலே அங்கு ஒரு கால் இங்கு ஒரு கால் வைத்துக் கொண்டு செயல்பட முடியாது, அங்கு ஒரு நாட்டிலே ஒரு செயல்பாடு அல்லது அங்கு ஒரு சிட்டியிலே ஒரு செயல்பாடு இங்கு ஒரு செயல்பாடு என்று நீங்கள் இருக்க முடியாது, பரிபூரணமாக உங்களுடைய இஸ்லாம் வெளிப்பட வேண்டும் என்று சொன்ன அல்லாஹு தஆலா அடுத்து சொல்லக்கூடிய எச்சரிக்கை என்னவென்றால், ஃபஇன் ஜலல்தும், நீங்கள் சருகுவீர்களே ஆனால், இந்த உபதேசத்திலே உங்களுடைய கால் பாதங்கள் சருகுமே ஆனால், நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள், மிம்பாதி மா ஜாஅத்குமுல் பையனாத், உங்களுக்கு தெளிவான ஆதாரங்கள் தெளிவான அத்தாட்சிகள் இது கூடும் இது கூடாது என்று தெளிவானதன் பின்னர் நீங்கள் இதிலே சருகுவீர்களே ஆனால் அறிந்து கொள்ளுங்கள், பாலமு அன்னல்லாஹ அஸீஸுன் ஹகீம், உங்களுடைய விஷயத்திலே அல்லாஹு தஆலா தெரிந்தவனாகவும் அதே போன்று உங்களுடைய விஷயத்திலே ஆற்றலுடையவனாகவும் அல்லாஹ் இருக்கிறான். நீங்கள் பெரிய ஒரு சண்டியனாக இருக்கலாம், யார் வந்தாலும் மோதக்கூடிய ஒரு நிலை உங்களுக்கு இருக்கலாம், ஆனால் அல்லாஹோடு உங்களால் மோத முடியாது. மறுமை நாளிலே பெரும் ஒரு சண்டியர் வருவார். அல்லாஹின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார், மறுமை நாளிலே பெரும் ஒரு சண்டியர் மறுமை நாளிலே வருவார். அவருடைய உடம்பை பார்த்தால் பெரிய ஒரு ஒரு கச்சான ஒரு மனிதர், ஆனால் அவருடைய செயல்பாடு சரியாக இருக்கவில்லை. அல்லாஹு தஆலா அவரை மறுமை நாளிலே ஒரு கொசுவின் இறக்கைக்கு கூட கணக்கெடுக்க மாட்டான், அவரை மதிக்க மாட்டான். இந்த உலகத்திலே அவரை சுற்றி பெரும் படைகள் இருக்கும், அவர் வந்தால் படையை நடுங்கும், அவர் வந்தால் ஒரு ஊரை நடுங்குவார்கள், அவர் ஒரு விஷயத்திலே தலை போட்டு விட்டால் உடனே அந்த விஷயம் நடக்கும். ஆனால் அல்லாஹு தஆலா இவர் சரியான கட்டுப்பாட்டிலே இல்லாததன் காரணமாக இவரை கணக்கெடுக்க மாட்டான். கொசுவின் இறக்கைக்கு கூட அல்லாஹ்விடத்தில் இவர் பெருமதி கிடையாது. இவருக்கும் கட்டளை வரும், இவருடைய முகம் தேய்கின்ற அளவுக்கு இவரை இழுத்து சென்று நரகத்திலே போடுங்கள் என்ற ஒரு கட்டளை வரும். எனவே நாங்கள் யாராக இருந்தாலும் அல்லாஹ்வின் மீது எங்களுக்கு ஆற்றல் இருக்கிறது. ஏனென்றால் இந்த வானம் பூமியின் மீதே அல்லாஹ்வுக்கு ஆற்றல் இருக்கிறது. அல்லாஹ் மறுமையினாலே வானத்தை சுருட்டுவான், அந்த வானத்தை சுருட்டி ஒரு விரலிலே வைப்பான், பூமியை சுருட்டி ஒரு விரலிலே வைப்பான், ஏனைய எல்லா படைப்புகளையும் சுருட்டி ஒரு விரலிலே வைப்பான், எல்லாவற்றையும் வைத்து அல்லாஹு தஆலா கேட்பான், எங்கே அரசர்கள் ஆண்டவர்கள் எங்கே என்று அல்லாஹு தஆலா கேட்பான். சொல்லிவிட்டு இந்த எல்லாவற்றிற்கும் ஆட்சியாளன் நான், அடக்கி ஆளக்கூடிய அல்லாஹ் என்ற ஒரு பதிலை அல்லாஹ்வே கொடுப்பான். இப்படிப்பட்ட அல்லாஹு தஆலா எங்கள் மீது ஆற்றல் இல்லாதவனா? எங்கள் மீது மிக தெளிவான ஆற்றல் அல்லாஹ்வுக்கு இருக்கிறது. அல்லாஹ் நாடிவிட்டால் எங்களிடத்திலே எந்த விதமான ஒரு தாக்கத்தையும் ஏற்படுத்த முடியும். அதனால் தான் அல்லாஹு தஆலா சொல்கிறான், விசுவாசிகளே நீங்கள் இந்த மார்க்கத்திலே பரிபூரணமாக நுழைந்து விடுங்கள். ஷைத்தான் இருக்கிறானே, உங்களுடைய பயங்கர எதை அவனுடைய வழியிலே சென்று விடாதீர்கள். மீண்டும் இந்த உபதேசங்களுக்கு பிறகும் நீங்கள் பெருகுவீர்களே ஆனால் உங்களை அவன் பிடிப்பான், உங்களுடைய சகல விஷயங்களையும் அவன் அறிந்து வைத்திருக்கிறான் என்று அல்லாஹு தஆலா தெளிவாக சொல்கிறான். எனவே வரக்கூடிய பெருநாள் இருக்கிறது, இது பாவத்திலே மூழ்கக்கூடிய ஒரு பெருநாளாக எங்களுக்கு அமைந்துவிடக்கூடாது. இவ்வாறான பெருநாள் என்று ஒன்று வந்துவிட்டால், அல்லது திருமணம் என்று ஒன்று வந்துவிட்டால், இளைஞர்களை பார்க்கிறோம், ஏற்கனவே நன்றாக இருந்த இளைஞர்கள் தாடியை ஷேப் பண்ணுகிறார்கள், புதிய ஆடை வாங்குகிறார்கள், அந்த ஆடை கரண்டிக்கு கீழால் இருக்கிறது, அதே போன்று முடியை ஏதோ ஒரு கட்டிலே ஒரு அமைப்பிலே அவர்கள் வெட்டி விடுகிறார்கள். இப்படி மார்க்கத்துக்கு முரணான பல செயல்பாடுகளிலே அவர்கள் இறங்க ஆரம்பித்து விடுகிறார்கள். இப்படியான விசேஷமான தினங்கள் வந்துவிட்டால், ஆனால் நாங்கள் உண்மையிலே அல்லாஹை பயப்படக்கூடிய நாங்கள் அவ்வாறான விஷயங்களில் ஈடுபட்டு விடக்கூடாது. இந்த பெருநாள் யாருடைய ஏற்பாடு? இந்த பெருநாள் யாரு அல்லாஹு தஆலா யாருக்கு ஏற்பாடு செய்திருக்கிறான்? உண்மையான விசுவாசிகளாகி எங்களுக்கு ஏற்பாடு செய்திருக்கிறான். இப்படி அல்லாஹு தஆலா ஏற்பாடு செய்த இந்த பெருநாளையே அல்லாஹுக்கு முரணாக கழிக்கின்ற விஷயத்திலே நாங்கள் முயற்சி செய்தால் எங்களை விட பாவிகள் யார் இருக்க முடியும்? சற்று யோசிக்க வேண்டும். நாங்கள் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் அல்லாஹ்வுடைய கட்டுப்பாட்டிற்கு மீறக்கூடியவர்களாக நாங்கள் மாறிவிடக் கூடாது. அது திருமணமாக இருக்கலாம், பெருநாட்களாக இருக்கலாம், ஏனைய எங்களுடைய எந்த ஒரு விசேஷமாகவும் இருக்கலாம். அந்த விசேஷங்களிலெல்லாம் அல்லாஹ்வுடைய இந்த இஸ்லாம் தான் எங்களிடத்திலே வெளிப்பட வேண்டுமே ஒழிய, அல்லாஹ்வுடைய கட்டுப்பாடு தான் எங்களிடத்திலே வெளிப்பட வேண்டுமே ஒழிய, அதற்கு மாற்றமான செயல்பாடுகள் எங்களிடத்திலே வெளிப்படக்கூடாது. இவைகள் வெளிப்பட்டு விட்டால் நாளை மறுமையிலே அல்லாஹ்வுடைய கேள்விக்கு நாங்கள் பதில் கொடுக்க முடியாது. அதே போன்று எங்களை கொண்டு மண்ணறையிலே வைத்ததன் பிறகு அந்த மலக்குமார்களால் கேட்கப்படக்கூடிய முக்கியமான கேள்விகளுக்கு எங்களால் பதில் சொல்ல முடியாது. ஆனால் நாங்கள் அங்கராய்க்கின்ற, அழுகின்ற, ஒப்பாரி வைக்கின்ற, கஷ்டப்படக்கூடிய பாவிகளில் இன்னும் உள்ளவர்களாக மாறிவிடுவோம். அல்லாஹு தஆலா எங்கள் ஒவ்வொருவரையும் பாதுகாக்க வேண்டும். எனவே நாங்கள் நிச்சயமாக இந்த மரணத்தை சந்திக்க இருக்கிறோம். எந்த வயதில், எந்த அமைப்பில், எந்த இடத்தில் என்பது எங்கள் யாருக்கும் தெரியாது. ஆனால் எந்த சந்தர்ப்பத்திலும் அதனை சந்திப்பதற்கு தயாரான, அல்லாஹ்வுடைய கட்டுப்பாட்டிலே வளரக்கூடிய இளைஞர்களாக, மனிதர்களாக, விசுவாசிகளாக நாங்கள் ஒவ்வொருவரும் மாற வேண்டும். ஏனென்றால் மரணித்ததன் பிறகு எங்களுக்குரிய அந்த வாழ்க்கை மிக தெளிவாக, நல்ல அழகான, சந்தோஷமான, நிரந்தரமான ஒரு வாழ்க்கையாக அது இருக்க வேண்டும். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணித்ததன் பிறகு மனிதர்களுக்கு ஏற்படக்கூடிய இரண்டு விதமான நிலைகளை சொன்னார்கள். சஹீஹுல் புகாரி என்ற கிரந்தத்திலே 1380 இலக்கத்திலே வரக்கூடிய ஒரு செய்தி. அபு சயீத் அல் குதிரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இதா உதியாத்தில் ஜனாசா, ஒரு ஜனாசா மரணித்ததன் பிறகு, அந்த ஜனாசா மரணிப்பதற்கு முன்னால் அதுக்கு என்ன என்ன எல்லாம் பேர் இருக்கும், எவ்வளவு எவ்வளவோ அழகான பெயர்கள் இருக்கும், ஆனால் மரணித்ததற்கு பிறகு அந்த பேர் அதற்கு வேலை செய்யாது. மனிதர்கள் எல்லாம் மையத்து எப்போ வரும், மையத்தை எங்க எப்போ அடக்குவாங்க, மையத்தை எத்தனை மணிக்கு குளிப்பாட்டுவாங்க, இப்படியான கேள்விகளைத்தான் மனிதர்கள் கேட்பார்கள். அவருடைய பேர் இல்லாமல் போய்விடும். ஜனாஜா மையித் என்ற பெயரை தவிர வேறு எந்த ஒரு பெயரும் அவருக்கு இருக்காது. இப்படி ஒருவர் மரணித்ததற்கு பிறகு, மையித்தாக அவர் ஆனதன் பிறகு, ஜனாஜா என்ற ஒரு அந்தஸ்தி அவர் ஆனதன் பிறகு, அவர் வைக்கப்பட்டதன் பிறகு, கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், பஹ்தமலஹ ரிஜால், மனிதர்கள் அதனை சுமந்து செல்வார். அதனை குளிப்பாட்டி அதனுக்கு தொழுகை நடாத்திவிட்டு அதனை அடக்குவதற்காக மனிதர்கள் சுமந்து செல்வார்கள். அலா ஆநாகிஹிம், அவர்களுடைய கழுத்துகளில். இப்படி சுமந்து செல்கின்ற பொழுது, ஃபஇன் கானத் சாலிஹதன், அந்த ஜனாசா அந்த மயித் சாலிஹான நல்ல ஒரு மயித்தாக அது இருந்தால், காலத் அது சொல்லும், கத்திமூனி கத்திமூனி, என்னை அவசரமாக எடுத்துச் செல்லுங்கள், என்னை அவசரமாக முற்படுத்தி என்னுடைய கபருக்கு கொண்டு சென்று விடுங்கள் என்று அந்த ஜனாசா சொல்லிக் கொண்டே இருக்கும். வயின் கானத் வைர சாலிஹா, இன்னொரு கூட்டத்தினர் இருப்பார்கள், அவர்களும் மரணித்ததன் பிறகு அவர்களுக்கும் ஜனாசா என்ற பெயர் சொல்லப்படும். அவர்களும் மயித்தாக ஆனதன் பிறகு அந்த ஜனாசாவை சாலி அல்லாத ஒரு நல்ல ஆத்மா இல்லாத மோசமான ஒரு பாவியான ஒரு ஆத்மாவாக அந்த ஜனாசா இருக்குமாக இருந்தால், காலத் யா வைலஹா அயன தஸ்ஹபூன பிஹா, அது என்ன செய்யும் என்றால், யார் யார் அதனை சுமந்து செல்கிறார்களோ அந்த மக்களுக்கு எதிராக அது பேசும், அது திட்டும், சாபமிடும். யா வைலஹா அயன தஸ்ஹபூன பிஹா, உங்களுக்கு கேடு உண்டாகட்டும், உங்களுக்கு நாசம் உண்டாகட்டும், என்னை நீங்கள் எங்கே சுமந்து செல்கிறீர்கள் என்று அது கேட்கும். ஏனென்றால் அது போகக்கூடிய இடம் மிக கொடுமையானது, மிக பாரதூரமானது, மிக கடுமையான ஒரு தண்டனையை நோக்கி நாம் போகிறோம் என்பதற்கு அந்த ஜனாசா என்பது அதுக்கு நன்றாக தெரிந்தது. அதனால் தான் அது சொல்லும், என்னை எங்கே கொண்டு போகிறீர்கள், உங்களுக்கு நாசம் உண்டாகட்டும், என்னை கொண்டு செல்லாதீர்கள் என்ற அளவுக்கு அந்த ஜனாசா அங்கலாய். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யஸ்மாஉ ஸௌதஹா குல்லு ஷைஇன் இல்லல் இன்ஸான், இந்த ஜனாசாவுடைய அழுகையை அதனுடைய குமுறலை மனிதனையும் ஜின்னையும் தவிர வேறு எல்லா படைப்புகளும் கேட்கும், அவைகளுடைய காதுகளிலே அது விடும். ஆனால் வலவு சமியாகல் இன்ஸான் லஸைக், அந்த சத்தம் மட்டும் மனிதனுக்கு கேட்டு விடுமாக இருந்தால், அந்த ஜனாசா அழுகின்ற சத்தம், அந்த ஜனாசா குமருகின்ற சத்தம், அதனை சுமந்து செல்லக்கூடிய அந்த மனிதர்களை திட்டுகின்ற சத்தத்தை மட்டும் மனிதர்கள் கேட்பார்களாக இருந்தால், மனிதர்கள் தூக்கி வீசிவிட்டு அந்த ஜனாசாவை சுமக்காமல் ஓடி விடுவார்கள் என்று அல்லாஹ்வின் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார். இல்லாவிட்டால் அந்த மனிதர்கள் அதிர்ச்சியிலே மயங்கி விழுந்து விடுவார்கள் என்று சொன்னார். எனவே இந்த இரண்டு நிலைகளில் ஒரு நிலைதான் எங்களுக்கு ஏற்பட போகிறது. ஒன்று, நாங்கள் சாலிகான ஒரு ஆத்மாவாக இருந்தால் எங்களுக்கு எங்களுடைய நிலைகள் மரண தருவாயிலேயே விளங்கிவிடும். நாங்கள் யார், எந்த தரத்திலே உள்ளவர்கள், எங்களுக்கு என்ன ஒரு நிலைமை ஏற்பட போகிறது, எந்த ஒரு சூழ்நிலை, எங்களுக்கு அந்த இடத்திலே தெளிவாகிவிடும். எனவே நாங்கள் என்ன செய்வோம், நல்லவர்களாக இருந்தால் எங்களை சுமந்து செல்லக்கூடிய அவர்களிடத்திலே சொல்லும், அவசரமாக எடுத்து செல்லுங்கள், ஏனென்றால் எனக்கு வெற்றி காத்து கொண்டிருக்கிறது, எனக்கு சந்தோஷம் காத்து கொண்டிருக்கிறது, அதன் காரணமாக அதனை உணர்ந்து நாங்கள் அப்படி சொல்லுவோம். இவர்கள் யார், நல்ல முறையிலே நடந்தவர்கள், அல்லாஹுக்கு கட்டுப்பட்டவர்கள், அவனுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிமுறையின் பிரகாரம் நடந்தவர்கள், தங்களுடைய வாழ்க்கை ஒரு சீரான ஒரு போக்கிலே அல்லாஹுடைய கட்டுப்பாடு என்ற அந்த சரியான வழியிலே அமைத்துக் கொண்டவர். அதற்கு எதிரான இன்னொரு கூட்டத்தினர் தான் அடுத்தவர்கள். அல்லாஹ் எங்கள் ஒவ்வொருவரையும் பாதுகாக்க வேண்டும், நாம் யாராக இருந்தாலும் சரி. அந்த நிலைமைக்கு எங்கள் யாரையும் அல்லாஹு தாரா தள்ளிவிடக் கூடாது, அந்த நிலைமைக்கு நாங்கள் யாரும் போய்விடக் கூடாது. அந்த நேரத்திலே எங்களுடைய நிலைமை நன்றாக தெரியும். நாங்கள் யார், எங்களுக்குரிய தண்டனைகள் என்ன, நரகத்திலே எங்களுக்குரிய இடம் என்ன? அல்லாஹ்வுடைய கேள்வி கணக்குக்கு எங்களால் பதில் சொல்ல முடியுமா முடியாதா? அந்த பதில் சொல்லக்கூடியவாறு நாம் எங்களுடைய வாழ்க்கையை நடத்தினோமா இல்லையா? இது எல்லாமே அந்த நேரத்தில் அப்பட்டமாக தெரிந்துவிடும். அதன் காரணமாக இன்னும் எவ்வளவு நேரத்துக்கு எங்களை இந்த கபருக்குள்ளே புதைக்காமல் வைத்துக் கொண்டிருப்பார்கள் என்ற ஒரு அங்கலாய்ப்பு எங்களுக்கு இருந்து கொண்டிருக்கு. அதன் காரணமாக சுமந்து செல்பவர்களை திட்டுவோம், அவர்களை பேசுவோம், ஏன் என்னை வைக்காமல் சுமந்து செல்கிறீர்கள், அந்த இடத்திற்காக என்னை கொண்டு போய் சேர்க்கப் போகிறீர்கள், எனக்கு அங்கு கடுமையான தண்டனை இருக்கிறது என்ற அங்கலாய்ப்பு. ஆனால் சுமந்து செல்லக்கூடிய மனிதர்களுக்கு அது தெரியாது, அதனை அவர்கள் விளங்கிக் கொள்ள மாட்டார், அவர்கள் வைத்துக் கொண்டிருக்கவும் மாட்டார். ஏன், ஒரு நாள் இரண்டு நாள் மூன்று நாள் வைத்திருந்தால் அதற்கு பிறகு அந்த ஜனாசாவுக்கு பெருமதியே இருக்கார். எப்படித்தான் வேண்டப்பட்டவராக இருந்தாலும் அவரிடமிருந்து துருவாடை வீச ஆரம்பிக்கும். வைத்துக் கொண்டிருக்க மாட்டார்கள் மனிதர்கள், வெகு தூரத்திற்கு அந்த நாற்றம் அடிக்க ஆரம்பித்து வரும். அதனால் எப்படியாவது சரி கொண்டு புதைத்து விட வேண்டும் என்றுதான் அவர்கள் யோசிப்பார். எனவே இவ்வாறான ஒரு சூழ்நிலைக்குள் நாங்கள் உள்ளாகிவிடக் கூடாது. எங்களுடைய ஜனாசாவை நாங்கள் தூக்கி கொள்ள செல்லக்கூடிய அந்த சந்தர்ப்பத்திலே என்னை அவசரமாக எடுத்துச் செல்லுங்கள், அல்லாஹ்வுடைய அந்த வெற்றியின் பால் எடுத்துச் செல்லுங்கள் என்று சொல்லக்கூடிய நல்ல அடியார்களாக நாங்கள் இருக்க வேண்டும். அது அல்லாமல் எங்களை சுமந்து செல்லக்கூடியவர்களை திட்டக்கூடிய, ஏசக்கூடிய, அவர்களை அதாவது பழிவாங்கக்கூடிய, அவர்களுக்கு எதிராக பிரார்த்தனை செய்யக்கூடியவர்களாக நாங்கள் அமைந்துவிடக் கூடாது, எங்களுடைய வாழ்க்கைகள் அமைந்துவிடக் கூடாது. இது எங்கள் ஒவ்வொருவருடைய இளைஞர்களுடைய கையிலும் அந்த வாழ்க்கை கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் தீர்மானிக்கலாம் அவர்களுடைய வாழ்க்கை வெற்றியா தோல்வியா என்பதை அவர்கள் தீர்மானித்துக் கொள்ளலாம். எது ஹராம் எது ஹலால் ஒவ்வொரு இளைஞனுக்கும் தெரியும். இந்த ஒரு போதை வஸ்தை நான் பயன்படுத்துகிறேன், இது எனக்கு சற்று இன்பத்தை தந்தாலும் இது ஹலாலா ஹராமா ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் தெரியும், ஒவ்வொரு மனிதனுக்கும் தெரியும். ஆனால் தெரிந்து கொண்டுதான் மனிதர்களிலே அதிகமானவர்கள் தங்களுடைய ஆத்மாவை சொற்ப லாபங்களுக்காக, ஒரு அற்பமான இன்பங்களுக்காக நரக வழியிலே ஈடுபடுத்திக் கொண்டிருக்கிறார். எனவே அப்படிப்பட்ட இளைஞர்களாக, அப்படிப்பட்ட மனிதர்களாக நாங்கள் யாரும் ஆகிவிடக்கூடாது. உண்மையிலே எங்களுடைய சிந்தனையை நாங்கள் பயன்படுத்த வேண்டும், அல்லாஹுக்கு பயப்பட வேண்டும். அல்லாஹுக்கு பயப்பட்டு அல்லாஹுடைய கேள்வி கணக்கை அஞ்சி அந்த மறுமைக்கு தயாரானவர்களாக நாங்கள் ஒவ்வொருவரும் இருக்க வேண்டும். எந்த நேரத்திலே எங்களுடைய மரணம் வந்தாலும், எந்த ஒரு தாக்குதலின் மூலமாக எங்களுடைய உயிர் பிரிக்கப்பட்டாலும், எந்த ஒரு விபத்திலே நாங்கள் திடீரென்று மரணமானாலும், நாங்கள் அல்லாஹை சந்திப்பதற்கு தயார் என்ற ஒரு மனோநிலை எங்களுக்கு இருக்க வேண்டும். அதற்கு தயாரானவர்களாக நாங்கள் இருக்க வேண்டும். நாங்கள் திடீரென்று மரணித்ததற்கு பிறகு ஒருவன் குடித்துவிட்டு வாகனத்தை ஓட்டிக் கொண்டு வருகிறான் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அவன் குடித்து விட்டு வந்தான், அவனிடத்திலே தான் அந்த பிழை இருக்கிறது. அவன் என்னை மோதிவிட்டான், அதனால் எனக்கு தௌபா செய்ய கிடைக்கவில்லை, எனக்கு திருந்த கிடைக்கவில்லை என்று அல்லாஹ்விடத்திலே சொல்லிவிட முடியாது. இப்படியான சூழ்நிலைகளும் உருவாகலாம் என்று யோசித்து கற்பனை செய்து எங்களை திருத்திய நிலையிலே எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் கழிக்க வேண்டும். ஒவ்வொரு முறையும் தூங்க செல்கின்ற பொழுது எங்களுடைய மரணத்தை நாங்கள் ஞாபகப்படுத்திக் கொள்ள வேண்டும். இந்த நேரத்திலே அல்லாஹு தஆலா இதே தூக்கத்திலே என்னுடைய உயிரை கைப்பற்றிவிட்டால், என்னுடைய இறுதி தூக்கமாக இந்த தூக்கம் இருந்தால், நான் உண்மையிலேயே அல்லாஹ்விடத்திலே வெற்றியாளனாக ஆக முடியுமா, ஒரு வெற்றியாளர்கள் பட்டியலிலே என்னால் சேர முடியுமா என்ற ஒரு கேள்வியை ஒவ்வொரு இளைஞர்களும் அவர்கள் சிந்தித்து தங்களுடைய மனச்சாட்சியின் அடிப்படையிலே பதில் சொல்லிக் கொள்ள வேண்டும். எத்தனையோ இளைஞர்கள் இருக்கிறார்கள், அவர்களுடைய எத்தனையோ போட்டோக்கள் பேஸ்புக்குகளிலே உலாவருகிறது, அவர்களுடைய எத்தனையோ வீடியோக்கள் இந்த இணையதளங்களிலே உலாவருகிறது, எத்தனையோ இளைஞர்கள் இருக்கிறார்கள் இசையிலே குளிக்கிறார்கள், எத்தனைய இளைஞர்கள் இருக்கிறார்கள், அவர்களுடைய காதுகளில் எப்பொழுது பார்த்தாலும் இயர்போனின் மூலமாக இசைகள் ஒலித்துக் கொண்டிருக்கின்றன. எத்தனைய இளைஞர்கள் சினிமாதான் வாழ்க்கை என்று கற்பனை செய்து கொண்டிருக்கிறார்கள். சினிமா படம் பிடிப்பவனுக்கு அவனுடைய படம் ஓடாவிட்டால் அவனுடைய வாழ்க்கை என்ன நிலைமைக்கு உள்ளாகும் என்பது அவனுக்கே தெரியும். தன்னுடைய படம் ஓடாமல் இருந்ததன் காரணமாக தற்கொலை செய்து கொள்ள எத்தனையோ சினிமா நடிகர்கள் இருக்கிறார். அப்படிப்பட்ட படுமோசமான கற்பனையிலேயே உங்களை வெளித்தாட்டுகின்ற அந்த சினிமாதான் வாழ்க்கை என்று ஒவ்வொரு படமும் வெளியாக வெளியாக அதனை இன்பமாக அனுபவித்து பார்த்து கொண்டிருக்கக்கூடிய எத்தனையோ இளைஞர்கள் இருந்து கொண்டிருக்கிறார். அதே போன்று அல்லாஹ்வுடைய கட்டுப்பாட்டை நினைத்து கூட பார்க்காத எத்தனை இளைஞர்கள் இருக்கிறார்கள். இவர்களெல்லாம் தங்களுடைய மரணத்தை பற்றி சிந்திக்க வேண்டும், அல்லாஹுக்கு பயப்பட வேண்டும். இந்த உபதேசங்கள் அவர்களுடைய உள்ளங்களிலே ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த வேண்டும். அதே போன்று உபதேசங்கள் செய்யப்படக்கூடிய ஒவ்வொரு சந்தர்ப்பங்களிலும் அவர்களுடைய காதுகளும் சிந்தனைகளும் அதை நோக்கி இருக்க வேண்டும். நிச்சயமாக இவர்கள் நிச்சயமாக ஒரு வெற்றியாளர்களாக பன்னமிக்க முடியும். அப்படிப்பட்ட இளைஞர்களாக நீங்கள் ஒவ்வொருவரும் மாற வேண்டும். அதை மாற்றக்கூடிய சக்தி உங்கள் ஒவ்வொருவருடைய கையிலும் இருக்கிறது. அதை நீங்கள் பயன்படுத்த வேண்டும். அல்லாஹு தாலா சத்தியத்தை தந்துவிட்டான். சரி எது பிழை என்பது பிழை எது என்பதை அல்லாஹு தாலா காட்டிவிட்டான். இதற்கு பிறகு ஒருவர் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டு அதற்கு அடிபணிந்து ஒரு உண்மையான விசுவாசியாக இருக்கலாம், அல்லது ஒருவர் இதை எல்லாவற்றையும் புறக்கணித்து இது என்ன வாழ்க்கை, இது என்ன ஒரு வாழ்க்கையா என்று அந்த வாழ்க்கையை கிண்டல் செய்து நரக வழியிலே அவர் போய் நிராகரித்து ஒரு காபிராகவும் மாறலாம். அது எல்லாமே அவர்களுடைய கையிலே அல்லாஹு தாலா சுதந்திரமாக தந்திருக்கிறான். அந்த சுதந்திரத்தை நாங்கள் மிக அழகான முறையிலே பயன்படுத்தி எது அறிவுபூர்வமானதோ எது சரியானதோ அந்த சிந்தனையின் பால் நாங்கள் ஒவ்வொருவரும் சென்று எங்களுடைய மறுமை வாழ்க்கையை மன்னரை வாழ்க்கையை பிரகாசமான ஒரு வாழ்க்கையாக அமைத்துக் கொள்ள வேண்டும். யார் யார் எங்களிடத்திலே வரவில்லையோ அவர்களுக்கும் இந்த செய்திகளை நாங்கள் சொல்லி அவர்களையும் இந்த கட்டுப்பாட்டின் பால் அல்லாஹ்வுடைய வழியின் பால் நாம் கொண்டு வருவதற்கு ஒவ்வொருவரும் முயற்சிக்க வேண்டும். கேட்ட இந்த உபதேசத்தின் பிரகாரம் நானும் நீங்களும் நடப்பதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா நம் ஒவ்வொருவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வா கவுலு கவுலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹ லி வலக்கும். سبحان الله بحمده سبحانك اللهم بحمدك اشهد ان لا